கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் பிப்ரவரி மாதம் 20வது தேதி 1965 வருஷம் பிரென்னம் ஜபக்கூடாரம் ஜெஃபர்சன் வேர்ல்ட் இந்தியானா USAவில் காட்ஸ் சோசன் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Let's remain standing for a moment as we bow our heads for prayer.
ஜெபத்திற்காக நாம் தலை வணங்குகையில் நாம் சிறிது நேரம் நின்றபடியாகவே இருப்போம்.
Now with our heads bowed and I trust our hearts are bowed too.
நம்முடைய தலைகள் வணங்கினவாறு இருக்க நம்முடைய இருதயங்களும் கூட வணங்கினவாறு இருக்கிறது என நான் நம்புகிறேன்.
I wonder how many in here tonight would like to be remembered in prayer as something special.
இன்றிரவு இங்குள்ளவர்களில் விசேஷமான காரியத்திற்காக ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்?
Would you just raise your hand and say, God, give to me tonight that what I'm seeking for?
நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி, தேவனே, நான் தேடுகின்ற காரியத்தை இன்றிரவு எனக்கு தாரும் என்று கூறுவீர்களா?
The Lord bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Our heavenly Father, as we now humbly approach this great throne of grace.
எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகத்தான கிருபாசனத்தை இப்பொழுது நாங்கள் தாழ்மையாக அணுகுகின்ற வேளையில்,
by faith we move into the beyonds or God and the angels and the cherubims and all the heavenly host is assembled together.
தேவனும் தூதர்களும் கேருபீன்களும் பரலோக சேனையும் கூடியுள்ளதான அந்த அப்பாற்பட்ட இடத்துக்குள் விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் நுழைகிறோம்.
Or he said there cannot be even a sparrow fall to the ground without the heavenly father knowing it.
ஏனென்றால் பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் ஒரு குருவி கூட தரையிலே விழாது என்று அவர் கூறியுள்ளார்.
How much more does he know here when hundreds of people have their heads bowed and calling upon thee for special request?
அப்படியானால் இங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களை தலைகளை தாழ்த்தி விசேஷ தேவைகளுக்காக அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எவ்வளவு அதிகமாய் அவைகளை அறிந்திருப்பார்?
Father, look down upon the needy world tonight, for we are a needy people.
பிதாவே, தேவைகள் உள்ள உலகத்தை இன்றிரவு நோக்கி பாருவேன் என்றால் நாங்கள் தேவைகள் உள்ள ஜனங்களாய் இருக்கிறோம்.
I pray God that because that we have assembled here and expressing to thee our faith in a living God who does answer prayer.
நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம், ஏனென்றால் ஜீவிக்கின்ற தேவன் பேரில் எங்களுக்குள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அவர் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவர்.
We have come out from among the world of the uncircumcised of the heart and ears.
விருத்த சேதனம் பண்ணப்படாத இருதயமும் காதுகளும் உடைய உலகத்தின் மத்தியில் இருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம்.
Come out to live a separate life and to live in confessing our faith in thee.
ஒரு வேறுபிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வதற்காக, பூமியில் உள்ள எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடும்படியான ஜீவியம் செய்வதற்காக நாங்கள் வெளியே வந்துள்ளோம்.
Tonight we've raised our hands and saying we're needy.
இன்றிரவு எங்களுக்கு தேவைகள் உண்டு என்று சொல்லும்படியா எங்கள் கரங்களை உயர்த்தியுள்ளோம்.
Dear God, answer every one of their requests.
அன்புள்ள தேவனே, அவர்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களுக்கும் பதிலளியும்.
And then, Father, we pray that you have visited us tonight in the Word.
பின்னர் பிதாவே, இன்றிரவு வார்த்தையில் நீரங்களை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
We come here for correction, for understanding.
நாங்கள் திருத்தப்படும்படிக்கும் புரிந்து கொள்ளும்படிக்கும்.
That we might know just how to live in this present day.
இந்த நாட்களில் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளும்படிக்கும்.
What to look forward to, what to do.
எதை எதிர்பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் இங்கே வந்துள்ளோம்.
For we know the coming of the Lord is drawing nigh according to all the signs that the prophets foretold.
ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் முன்னறித்து போன எல்லா அடையாளங்களின்படியாயும் கர்த்தாவே, உம்முடைய வருகையானது மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என நாங்கள் அறிந்துள்ளோம்.
We're nearing the time, Lord, when complete deliverance will be given to your children.
உம்முடைய பிள்ளைகளுக்கு முற்றிலுமான விடுதலையை கொடுக்கும்படியான அந்த நேரத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே.
God, let us everyone be there, Father.
தேவனே, நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கு இருக்கும்படியாய் செய்யும் பிதாவே.
May there not be one missing.
அங்கு ஒருவர் கூட கைவிடப்படாதிருப்பார்களாக.
That's our purpose of being here, Lord.
நாங்கள் இங்கு வந்திருப்பதன் நோக்கம் அதுவே கர்த்தாவே.
We love you and we're trying to prepare for that hour.
நாங்களும் நேசிக்கிறோம், அந்த வேலைக்காக ஆயத்தப்படும்படியாய் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
Speak to us, we ask again tonight, and heal the sick.
நாங்கள் இன்றைவு மறுபடியுமாய் கேட்கிறோம், எங்களோடு பேசும், வியாதியஸ்தரை சுகப்படுத்தும்.
All the sick and the afflicted that's in the building, we pray that you'll heal them, Lord.
இந்த கட்டிடத்திற்குள் இருக்கின்ற துன்பப்படுகின்ற வியாதி உள்ள யாவரையும் நீ சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
And especially them with spiritual needs.
விசேஷமாக ஆவிக்குரிய தேவைகளை உடையவர்களுக்கு அழியும்.
We pray that you'll save every lost soul.
ஒவ்வொரு ஆத்மாவையும் நீ ரட்சிக்க வேண்டும் என்றும்.
Fill every believer with the Holy Spirit.
ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்றும்.
And renew the strength and power in your believing children.
விசுவாசிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வல்லமையும் பலத்தையும் நீர் புதுப்பிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Grant these things, Father. We ask much because you told us to ask the ask abundance.
இந்த காரியங்கள் யாவையும் அறியும் கர்த்தாவே, நாங்கள் அதிகமாக கேட்கிறோம், ஏனென்றால் நீர் மிகுதியாய் கேளுங்கள் என்றும்.
Ask for great things, many of them, that our joys might be made full.
பெரிய காரியங்களை அவைகளில் அநேகமானவைகளை உங்கள் சந்தோஷங்கள் நிறைவாக கேளுங்கள் என்று சொன்னபடியினால் நாங்கள் கேட்கிறோம்.
And we ask them in Jesus Christ's name. Amen.
இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன்.
Be seated. I certainly deem this a grand privilege tonight to be back here to platform again here in this high school.
இன்றிரவு மீண்டும்மாக இந்த உயர்நிலைப் பள்ளி மேடையிலே நிற்கவும்.
To face these fine people that's gathered out to hear the gospel.
சுவிசேஷத்தை கேட்கும்படியாய் இங்கே கூடி வந்திருக்கின்ற இந்த அருமையான ஜனங்களின் முகத்தை பார்க்கவும் கிடைத்ததை நான் நிச்சயமாக பெரிய சிலாக்கியமாக கருதுகிறேன்.
I ask God's mercy to help me to tell you the truth as far as I know the truth.
எனக்கு சத்தியம் என்று தெரிந்துள்ள மட்டில் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் நான் தேவனுடைய இரக்கத்தை கேட்கிறேன்.
He still can close the mouth of a man as same as he could the mouth of a lion.
ஒரு சிங்கத்தின் வாயை கட்ட முடிந்த வண்ணமாகவே ஒரு மனிதனின் வாயையும் கட்ட அவரால் இன்னமும் முடியும்.
And if I had ever tried to say anything that was wrong and contrary to his will,
நான் எப்பொழுதாவது அவருடைய சித்தத்திற்கு மாறாகவும் தவறாகவும் எதையாவது சொல்ல முயற்சிப்பேனானால்,
My sincere prayer is that he close my mouth that I won't say it.
என்னுடைய வாயை அவர் கட்ட வேண்டும் என்பதே என்னுடைய உத்தமமான ஜெபமாய் உள்ளது.
Or truly, I want to be in heaven myself.
ஏனென்றால் உண்மையாகவே நான் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
But I'd never be there, and besides all that, I'd be a false leader, somebody who had done something falsely.
அது மட்டுமல்லாமல் நான் ஒரு தவறான வழிநடத்துபவனாயும் தவறான காரியத்தை செய்த யாரோ ஒருவனாயும் இருப்பேன். நான் அங்கே ஒருபோதும் இருக்க முடியாது.
If I do it, it's because I don't know no different.
நான் அதை செய்வேனேயானால் வித்தியாசமான ஒன்றையும் நான் அறியாத காரணமாயிருக்கும்.
The Lord bless you.
கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக.
Now tomorrow morning, if it be the will of God, I aim to speak on that subject, marriage and divorce.
இப்பொழுது நாளை காலையில் அது தேவனுடைய சித்தமாய் இருக்குமானால் விவாகமும் விவாக ரத்தும் என்ற பொருளின் பேரில் பேச இருக்கிறேன்.
And we trust that you'll come and bring your pencils and papers.
நீங்கள் வருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பென்சில் காகிதங்களுடன் வாருங்கள்.
We won't take too long, but I just like to
நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஆனால் பேச விரும்புகிறேன்.
That was my purpose of being back here first in Indiana. I promised you that.
இந்தியானாவிற்கு இங்கே நாங்கள் திரும்பி வந்ததற்கான முதலாவது நோக்கம் அதற்காகவே வந்தோம். நான் அதை உங்களுக்கு வாக்களித்துள்ளேன்.
I'll try tomorrow morning. If I don't get it tomorrow morning, I will tomorrow night.
நாளை காலையில் நான் அதை கொடுக்க முயற்சிப்பேன். நாளை காலையில் அதை கொண்டு வரவில்லை என்றால் நாளை இரவு நான் கொடுப்பேன்.
But I'm going to try tomorrow morning, if the Lord willing, to speak on the subject.
ஆனால் நாளை காலையில் அந்த பொருளின் பேரில் கொடுக்கும்படியாய் கர்த்தருக்கு சித்தமானால் முயற்சிப்பேன்.
The two schools of thoughts, and may God help us to know what is truth.
இரண்டு விதமான கருத்துக்கள் நம்பப்படுகின்றது. சத்தியம் என்னதென்று நாம் அறியும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
Just to know what's true so we can walk in truth and in light.
வெறுமென சத்தியம் என்னதென்று அறிந்து அதன் மூலமாய் சத்தியத்திலும் வெளிச்சத்திலும் நாம் நடக்கும்படியாக.
Used to have an old colored friend.
உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு வயதான நீகரோ நண்பன் இருந்தான் என்று.
He said to me, he said, Brother Billy, he said, I don't want any trouble at the river.
அவன் என்னிடம், சகோதரன் பில்லி, எனக்கு ஆற்றண்டையில் எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது என்றான்.
He said, I want to have my ticket in my hand.
அவன் என்னுடைய பயண சீட்டு என் கையில் இருக்க நான் விரும்புகிறேன் என்றான்.
And when the whistle blows, I don't want any trouble there.
அங்கே விசில் ஊதின போது எனக்கு அங்கே எந்தவித தொந்தரவும் இருக்க கூடாது.
I asked the Lord a long time ago, if there's anything wrong, let me set it up right now.
ஏதாகிலும் தவறு இருக்குமாயின் அதை இங்கேயே இப்பொழுதே நான் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்னர் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன்.
So because it'll be dark and stormy on that morning when the ship pulls out for the other side.
ஏனென்றால் கப்பலானது அடுத்த கரைக்கு போகும்படியாக அந்த காலையில் புறப்படும் போது அது இருளாகவும் புயலுமாகவும் இருக்கும் என்று சொன்னான்.
That I don't want any interference. I want to take care of all of it now.
அவன் எனக்கு எந்த இடையூறும் அங்கே இருக்க கூடாது, அவர்கள் எல்லாவற்றையும் நான் இப்பொழுதே கவனிக்க விரும்புகிறேன் என்று சொன்னான்.
That's what we're here for. Try to take care of all the interferences so that we can walk aboard on that hour.
அதற்காகத்தான் நாம் இப்பொழுது இங்கே இருக்கின்றோம். எல்லா இடையூறுகளையும் கவனித்து அந்த மணி நேரத்தில் நேராக கப்பத்தளத்துக்கு நடக்கும்படியாக.
Now, I won't speak to you very long tonight because we got two services tomorrow.
இப்பொழுது இன்றிரவு நான் உங்களிடத்தில் நீண்ட நேரம் பேச போவதில்லை. ஏனென்றால் நாளைக்கு நமக்கு இரண்டு ஆராதனைகள்
இருக்கின்றன.
பின்னர் நேராக அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்திற்கு இன்னொரு ஆராதனைக்காக போவேன்.
Now in the book of Deuteronomy, I wish to read from the 16th chapter, the first three verses of Deuteronomy 16:1-3.
ஆனால் இப்பொழுது நான் உபாகமம் புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 16 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். உபாகமம் 16:1-3 வரை.
Observe the month of Abib and keep the Passover, the Lord thy God, in the fourth month of Abib, the Lord thy God brought thee forth out of Egypt by night.
ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிப்பாயாக. ஆபிப் மாதத்திலே ரா காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே.
Thou shalt therefore sacrifice the Passover unto the Lord thy God of the flocks and of the herd in the place which the Lord has chosen to place his name there.
கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக.
Now, my subject tonight is God's chosen place of worship.
இப்பொழுது இன்றிரவு பேசும்படியான என்னுடைய பொருள் என்னவெனில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம்.
If you notice, the month ABADB there means April.
நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆபிப் மாதம் என்பது ஏப்ரல் மாதமாயிருக்கிறது.
The month of April is when they were brought out.
ஏப்ரல் மாதத்தில் தான் அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள்.
And now the strange thing is that we tonight as worshipers of God in this day that we live in,
அதில் வினோதமான காரியம் என்னவென்றால் நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களில் தேவனை ஆராதிக்கின்றவர்கள் என்ற முறையில் இன்றிரவில் நாம்,
and we find so many different ideas of people,
ஜனங்களுடைய வித்தியாசப்பட்ட கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கிறோம்.
And as long as there's different ideas about things, there's got different questions.
காரியங்களை குறித்து வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும் மட்டில் அங்கே வித்தியாசமான கேள்விகள் இருக்க வேண்டும்.
There's got to be one true answer to every question that's asked.
கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு உண்மையான பதில் இருக்கத்தான் வேண்டும்.
If I would ask the question, what is this? Well, it'd say a desk.
இது என்ன என்ற ஒரு கேள்வியை நான் கேட்பனையானால் அவர்கள் இது ஒரு மேஜை என்று சொல்லலாம்.
What is it for?
அது எதற்காக இருக்கிறது பாருங்கள்.
There somebody might say it isn't a desk, it's a board.
இப்பொழுது அது ஒரு மேஜை அல்ல, அது ஒரு பலகை என்று யாராவது இப்படி சொல்லலாம்.
It is a board, but yet it's a desk.
சரி, அது ஒரு பலகை தான், இருப்பினும் அது ஒரு மேஜையே.
See, there's got to be a true answer to it.
பாருங்கள், அதற்கு ஒரு உண்மையான பதில் இருக்கத்தான் வேண்டும்.
And if I ask a question about anything, there's got to be a true answer.
நான் இதை குறித்தாவது ஒரு கேள்வியை கேட்பேனேயானால் அதற்கு ஒரு உண்மையான பதில் இருக்கத்தான் வேண்டும்.
There can be something close to it, but there's got to be a true, direct answer to every question.
அதற்கு நெருங்கினால் போன்ற ஒரு பதில் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்கு ஒரு உண்மையான நேரடியான பதில் இருக்கத்தான் வேண்டும்.
So therefore, every question that comes up in our lives, There's got to be a true, correct answer.
ஆகையினால் நம்முடைய ஜீவிதத்தில் எழும்புகின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு உண்மையான சரியான பதில் இருக்கத்தான் வேண்டும்.
And now, today we hear it said so many of our people in the world today.
இன்றைக்கு உலகிலுள்ள நம்முடைய ஜனங்களில் அநேகர் சொல்லுகிறார்கள் என்று சொல்ல நாம் கேட்கிறோம்.
As being a missionary, have taken several trips across the sea and around the world.
ஒரு மிஷினரி என்ற முறையிலும் கடல் கடந்து உலகத்தை அநேக முறை சுற்றி வந்துள்ளவன் என்ற முறையிலும்
I've been in contact with many different religions.
நான் பல வித்தியாசமான மார்க்கங்களோடு தொடர்பு கொண்டுள்ளேன்.
Such as Buddha and Mohammed and Sikhs and Jains and what more of the religions of the world.
அதாவது புத்தம், முகமதியம், சீக்கியம், ஜெயினியர் இன்னும் உலகத்தில் உள்ள மற்ற மதங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளேன்.
And then here in our own United States and other foreign countries meet with all of our different churches.
இங்கே நமது சொந்த அமெரிக்க நாட்டிலும் அயல் நாடுகளிலும் வித்தியாச தரப்பட்ட எல்லா சபைகளோடும் தொடர்பு கொண்டுள்ளேன்.
Such as our denominational churches.
நம்முடைய கட்டப்பட்ட ஸ்தாபனங்களை போன்றவைகள்.
Beginning with the early Roman Catholic and then to the Greek and so forth and the different rites.
ஆரம்ப ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் துவக்கி பின்னர் கிரேக்கிற்கும் இப்படிப்படியாக வித்தியாசப்பட்ட சடங்குகளுக்கும்
and then down into the all the denominational ages of 900 and something different Protestant denominations
பின்னர் சபை காலங்களில் உண்டாகியுள்ள 900-க்கும் மேற்பட்ட வித்தியாசமான புரொட்டஸ்டன்ட் ஸ்தாபனங்களோடும் தொடர்பு கொண்டுள்ளேன்.
Now each one of them, of course, you could see their idea and I cannot blame them.
அவர்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் பாருங்கள், நான் அவர்கள் மேல் குற்றம் சொல்ல முடியாது.
Each one claims that they are the truth. They have the truth.
ஒவ்வொருவரும் தாங்கள் தான் சரி என்றும் அவர்களிடம் சத்தியம் உண்டென்றும் சொல்லி உரிமை பாராட்டுகிறார்கள்.
The people that belongs to those churches should believe that.
அந்த சபைகளை சேர்ந்த ஜனங்கள் அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும்.
Because they have staked their destination, their eternal destination, upon the teaching of that church.
அந்த சபையின் போதகத்தின் மேல் தான் அவர்களுடைய நித்தியமாய் போய் சேர்கின்றதான இடத்தை அவர்கள் வைத்திருக்கிறபடினால்
and there's so much different one from the other till it makes 900 and something different questions.
அவர்கள் ஒருவருக்கொருவர் அவ்வளவு வித்தியாசமாய் இருக்கின்றபடினால் அது 900-க்கும் மேற்பட்ட பிரிவுகளுக்கு கொண்டு போய் வித்தியாசமான கேள்விகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள்.
Therefore being 900 and something different questions, there's got to be one correct answer.
ஆகையினால் 900-க்கும் மேற்பட்ட வித்தியாசமான கேள்விகள் இருக்கின்றபடியால் அங்கே ஒரு சரியான பதில் இருக்கத்தான் வேண்டும்.
And I would like for us tonight, being that we're trying to go to heaven and to meet our Lord Jesus, who we all love.
நாம் யாவரும் நேசிக்கின்றதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக நாம் பரலோகத்துக்கு செல்ல முயற்சிக்கின்றபடியால் இன்றிரவு நாம் இதை செய்ய விரும்புகிறேன்.
I would like to search in the scriptures to find that.
அதை கண்டுபிடிக்க நான் வேத வார்த்தைகளை ஆராய விரும்புகிறேன்.
Now if it is a Bible question, then it should have a Bible answer.
இப்பொழுது இது ஒரு வேதாகம கேள்வியாய் இருக்குமாயின் அதற்கு ஒரு வேதாகம பதில் இருக்கத்தான் வேண்டும்.
It should not be able to come from a group of man, from any certain fellowship.
அது எந்த ஒரு கூட்ட மனிதர்களிடத்திலிருந்தும் எந்த குறிப்பிட்ட ஐக்கியத்திலிருந்தும்
or from some educator or from some denomination
alladhu yedo oru upadhyayan idathilirundum alladhu yedo oru sthapanathilirundum varakoodadhu.
It should come straight from the scripture where God's meeting place is of worship.
Devanai aaradhanil sandikkindra sthalam enge enbadhu neradiyaga vedathilirundhu than adu varavendum.
And surely being God, there is a meeting place somewhere that he meets.
நிச்சயமாக தேவனாய் இருக்கின்றபடியினால் சந்திக்கும்படியான ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்கின்றது. எங்கோ அவர் சந்திக்கின்றதான ஸ்தலம் இருக்கின்றது.
Now we find out here that in Deuteronomy here at the beginning Moses reciting back the scripture.
இங்கே உபாகமத்தில் நாம் காண்கின்றது என்னவென்றால் துவக்கத்திலே மோசே வேத வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லுகிறான்.
The things that he had told them, how he brought them out with a great strong arm out of Egypt and at first established them.
எப்படி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து அவர்களை அவர் வெளியே கொண்டு வந்தார், அவர்களை எப்படி ஸ்தாபித்தார் என்ற காரியங்களையும் அவன் சொன்னான்.
They were called the people of God, until they come out of the Egypt.
அவர்கள் எகிப்திலிருந்து வெளிவரும் மட்டும் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்.
And then they were called the church of God.
அதற்கு பிறகு அவர்கள் தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்டார்கள்.
Because the church is a congregating.
ஏனென்றால் சபை என்றால் கூடி வருகின்றவர்கள் என்பதாகும்.
The word of the church means called out ones. Those who have been called out.
அல்லது உண்மையாகவே சபை என்றால் அழைக்கப்பட்டவர்கள் வெளியே வரும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம்.
And they come out of Egypt in order to be the church.
ஒரு சபையாய் இருக்கும்படியாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டார்கள்.
Now God told them when they before they established the temple whatever they did.
அவர்கள் செய்த எல்லாவற்றிற்கும் தேவாலயம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னர் தேவன் அவர்களிடத்தில்
I will choose the place of my worship and I'll put my name in it.
என்னுடைய ஆராதனை தலத்தை நான் தெரிந்து கொள்வேன், என்னுடைய நாமத்தை நான் அதில் வைப்பேன் என்று சொன்னார்.
And that's the only place that God would ever meet anybody was by his own choosing.
தேவன் எப்பொழுதாவது யாரையாவது சந்திப்பாரானால் அந்த ஸ்தலத்தில் தான், அவராகவே தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஸ்தலத்தில் தான் சந்திப்பார்.
He chose his place and where he chose his place he put his name.
அவர் அவருடைய ஸ்தலத்தை தெரிந்து கொள்வார், அவர் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஸ்தலத்தில் அவருடைய நாமத்தை தரிப்பிப்பார்.
The second verse here tells us that.
இரண்டாவது வசனம் அதை நமக்கு சொல்லுகிறது.
He would put his name in the place that he had chosen for people to worship him in.
அவர் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு அதற்குள்ளாக ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக அந்த ஸ்தலத்திற்கு அவருடைய நாமத்தை தரிப்பிப்பார்.
Now the thing of it is we want to find where that place is.
இப்பொழுது காரியம் என்னவென்றால் அந்த ஸ்தலம் எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடிப்பது.
With 900 and something different ideas being we're bypassing all heathen religion and just speaking of Christian religion.
900க்கு மேற்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களாய் அதாவது எல்லா அஞ்ஞான மார்க்கத்தையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவ மதத்தை மட்டுமே பேசுகின்றதில்
which have a feeling for the heathens or I certainly wouldn't be going over there talking to them but they're wrong.
அஞ்ஞானிகளின் பேரில் எனக்கு ஒரு உணர்வு உண்டு, இல்லை என்றால் அங்கே போய் அவர்களிடத்தில் நான் பேச மாட்டேன், ஆனால் அவர்கள் தவறாய் இருக்கிறார்கள்.
Christianity is the only religion that's true. It's Christianity.
கிறிஸ்தவம் மட்டுமே ஒரு உண்மையான மார்க்கமாய் இருக்கிறது.
I'm saying that not exactly because I am a Christian because I believe that to be the truth.
நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கின்றபடியினால் நான் அப்படி சொல்லவில்லை, நான் அதை சத்தியம் என்று விசுவாசிக்கின்றபடியினால் சொல்லுகிறேன்.
It's the only religion that's right.
அந்த ஒரு மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம்.
I've been to the grave where the white horse has changed every 4 hours.
4 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு வெள்ளை குதிரை மாற்றப்படுகின்ற கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன்.
Or Mohammed, a great priest and leader right after Christ.
அங்கே முகமது என்ற ஒரு பெரிய ஆசாரியன், கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த ஒரு பெரிய தலைவன்.
Was supposed to be a prophet and I don't doubt what he was. Right at the Maccabee brothers.
ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டியவன், அப்படி இருப்பதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை, சரியாக அந்த மக்கபி சகோதரர்களுக்கு பின்னர் வந்தவன்.
But when he died he claimed that he had raised again and would conquer the whole world.
அவன் மரித்தான், மறுபடியுமாய் உயிர்த்தெழுவேன் என்றும் உயிர்த்தெழுந்து முழு உலகத்தையும் ஜெயிப்பேன் என்றும் உரிமை பாராட்டினான்.
Now about every 4 hours they changed guards and they keep a white horse at his grave.
4 மணி நேரத்திற்கு ஒரு முறை வெள்ளை குதிரையையும் காவலையும் அவனுடைய கல்லறையில் அவர்கள் மாற்றுகிறார்கள்.
They have for 2000 years expecting him to rise again and conquer the world.
அவன் உயிர்த்தெழுந்து உலகத்தை ஜெயிப்பான் என்று 2000 வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
But you see and you go to Buddha. Buddha lived many hundred years, about 2300 years ago, the god of Japan.
புத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தர் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்கள், சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜீவித்தார் ஜப்பான் தேசத்து கடவுள்.
And so he was a philosopher, something like Confucius and so forth.
அவர் ஒரு தத்துவ ஞானி, கன்ஃபியூசியஸ் மதத்தை போன்ற ஏதோ ஒன்று.
But all these founders and so forth, all of them died with their philosophy and buried and in the grave.
ஆனால் இந்த ஸ்தாபிதர்கள் யாவரும் அவர்களுடைய தத்துவங்களோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள் இருக்கிறார்கள்.
But Christianity, which is established by Jesus Christ, there is an empty tomb.
ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட கிறிஸ்தவமோ அங்கே காலியாக உள்ள ஒரு கல்லறையே உள்ளது.
He was the only man that ever stood on earth and lived and said, I have power to lay my life down and raise it up again.
அந்த ஒரு மனிதர் மட்டுமே உலகத்தில் நின்று ஜீவித்து என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் எழுப்பவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர்.
And he did it. And he lives today.
அவர் அதை செய்தார். இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்.
And we know he lives because he is with us and proves himself by physical signs and wonders that he promised that he would do to show it.
அவர் ஜீவிக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சரீர பிரகாரமான அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் நிரூபித்து காட்டுவேன் என்று வாக்கு பண்ணினபடி அவர் தம்மை ரூபகாரப்படுத்துகிறார்.
Insomuch as the pillar of fire that led the children of Israel through the wilderness is with us today.
அக்கினி ஸ்தம்பமானது எந்த அளவிற்கு இஸ்ரவேல் பிள்ளைகளை வனாந்திரத்தின் ஊடாக வழிநடத்தினதோ அதே வண்ணமாக இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது.
Even having its picture taken.
அதனுடைய புகைப்படமும் கூட எடுக்கவும் செய்தார்.
Performing the signs and wonders that he promised it would do in this day.
இந்த நாட்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்.
Seeing all the words that he promised being made manifest this day.
அவர் வாக்கு பண்ணின எல்லா வார்த்தையையும் வெளிப்படையாய் காணும்படியாய் செய்கின்றார்.
Therefore the rest of heathen world is out. It's Christianity.
ஆனபடியினால் எஞ்சியுள்ள அஞ்ஞான உலகம் தொலைந்து போயிற்று. அது கிறிஸ்தவம்.
Now being that there's 900 and something questions about where God meets.
தேவன் எங்கே சந்திக்கிறார் என்பதை பற்றி 900க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்க.
He meets with the Methodist, or he meets in the Baptist, and he meets in this and that and the other.
அவர் மெத்தடிஸ்டுகளோடு சந்திக்கிறாரா அல்லது அவர் பாப்டிஸ்டுகளோடு சந்திக்கிறாரா அல்லது அவர் சந்திக்கிறாரா இதில் அதில் என்று இருக்கிறது.
Now there's a question there.
இப்பொழுது அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது.
So everyone has to seek out his own salvation with fear and trembling.
ஆகவே ஒவ்வொருவரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும்.
But tonight I want to try to find and prove in the scripture where the correct place is where God meets and worships with the people.
ஆனால் இன்றிரவு நான் வேத வார்த்தைகளிலிருந்து சரியான இடம் எங்கே இருக்கிறது என்றும் தேவன் எங்கே சந்தித்து ஜனங்களோடு ஆராதிக்கிறார் என்பதையும் கண்டுபிடிக்க முயற்சித்து நிரூபிக்க
விரும்புகிறேன்.
காரியம் அப்படியா இருக்குமானால் அந்த ஒரே இடத்தில் தான் அவர் எப்போது சந்திப்பார்.
Now, we took this text out of Deuteronomy.
நாம் இந்த பொருளை உபாகமத்திலிருந்து எடுத்தோம்.
It's a Greek word which has a compound meaning, or it means two laws.
உபாகமம் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. அதற்கு ஒன்றுக்கு மேம்பட்ட அர்த்தங்கள் உண்டு, அல்லது இரண்டு விதிகள் என்ற அர்த்தம்.
The Greek word Deuteronomy means two different laws.
கிரேக் வார்த்தையாகிய டூட்ரானமி உபாகமம் என்பதற்கு இரண்டு விதிகள் என்ற அர்த்தம்.
And that's just what God has, two different laws.
அப்படிப்பட்டதுதான் தேவன் உடையவராய் இருக்கிறார், இரண்டு வித்தியாசமான விதிகள்.
And one of them is a law of death and the other is a law of life.
அவைகளில் ஒன்று மரணத்தின் விதி, இன்னொன்று ஜீவனின் விதி.
God has two laws.
தேவனிடம் இரண்டு விதிகள் இருக்கின்றன.
To follow him and serve him and worship him is life. To reject it is death.
அவரை பின்பற்றுவது, அவரை நேசிப்பது, அவரை ஆராதிப்பது என்பது ஜீவனும், அதை புறக்கணிப்பது என்பது மரணமுமான இரண்டு விதிகள் அவருக்கு இருக்கிறது.
There's two laws in God.
தேவனுக்குள் இரண்டு விதிகள் இருக்கின்றன.
Now, one of those laws was made recognized to the world at Mount Sinai.
இப்பொழுது அந்த விதிகளில் ஒன்று சீனாய் மலையில் உலகத்துக்கு அங்கீகரிக்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்டது.
God gave the law to Moses and Israel.
தேவன் விதியை மோசேக்கும் இஸ்ரவேலுக்கும் கொடுத்தார்.
Not that the law could help them, but the law only pointed out to them that they were sinners.
அந்த விதியானது அவர்களுக்கு ஒரு விஷயம் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த விதியானது அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்பதை தான் சுட்டி காட்டினது.
Until that time they didn't know what sin was till they had a law.
அந்த நேரம் மட்டும் பாவம் என்ன என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதாவது நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்படுமட்டாக.
There cannot be a law without a penalty.
தண்டனை இல்லாமல் ஒரு பிரமாணமும் இருக்க முடியாது.
A law is not a law without penalty.
தண்டனை என்பது இல்லை என்றால் விதியானது ஒரு விதியாய் இருக்க மாட்டாது.
So therefore the transgression of the law is sin and the wages of sin is death.
ஆனபடியினால் விதியினை மீறுதல் பாவமாயிருந்தது, பாவத்தின் சம்பளம் மரணமாயிருந்தது.
So therefore, until God made them a law, there was no transgression reckoned to them.
ஆனபடியினால் தேவன் அவர்களுக்கு ஒரு விதியை கொண்டு வரமட்டா எந்த மீறுதலும் அவர்கள் மேல் சுமத்தப்படாது இருந்தது.
If there's no law here says you can't run over 20 miles an hour, then you can run over 20 miles an hour.
ஒரு மணிக்கு 20 மைல் வேகத்துக்கு மேல் போக கூடாது என்று ஒரு விதி இல்லாமல் இருக்குமானால் அப்பொழுது நீ 20 மைல் வேகத்துக்கு மேல் ஓட்டலாம்.
But when there's a law says you can't do it, then there's a law and there's a penalty behind it.
நீ அப்படி செய்ய கூடாது என்று ஒரு விதி இருக்குமானால் அப்பொழுது அங்கே ஒரு விதியும் அதற்கு பின்னால் ஒரு தண்டனையும் இருக்கிறது.
Now, death or the law of death was the commandments given on Mount Sinai which told man that he was a sinner.
சீனாய் மலையின் மீது கொடுக்கப்பட்ட கற்பனைகளானது மரணத்தின் விதியாய் இருந்தது. அது ஒரு மனிதனை நீ ஒரு பாவியானவன் என்று சொல்லிற்று.
And to transgress God's law, he died.
தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதென்றால் அவன் மரிக்கிறான்.
There's no salvation in the law.
ஆனால் அந்த பிரமாணத்தில் ரட்சிப்பு கிடையாது.
It was only a policeman that could put you in jail. It had nothing to bring you out with.
ஒரு காவல்காரனை போன்று அது உன்னை சிறையில் அடைக்குமே அன்றி உன்னை சிறை நின்று வெளியே கொண்டு வரும்படி அதனிடம் வழியே இல்லை.
But then he gave another law. That was at Mount Calvary.
ஆனால் அதற்கு பின்னர் அவர் இன்னொரு பிரமாணத்தை கொடுத்தார். அது கல்வாரி மலையின் மீது.
Where sin was reckoned in Jesus Christ.
அங்கே பாவமானது இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது.
And there the penalty was paid.
அங்கே தண்டனையானது கொடுத்து தீர்க்கப்பட்டாயிற்று.
And not without law, but by grace you are saved by the grace of God through predestination. God's foreknowledge of your being.
பிரமாணம் இல்லாமல் ஆனால் கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களை பற்றின தேவனுடைய முன்னறிவின்படியான முன்குறிப்பின் மூலமாக தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
Now, we see these two laws, Deuteronomy, speaking of two laws, there was two laws.
இந்த இரண்டு பிரமாணங்களை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். உபாகமம் இரண்டு பிரமாணங்களை குறித்து பேசுகின்றது. இரண்டு பிரமாணங்கள் இருந்தன.
One was the law of death and the other the law of life.
ஒன்று மரணத்தின் பிரமாணமும் இன்னொன்று ஜீவனின் பிரமாணமுமாகும்.
There was also two covenants given to the people.
அது மட்டுமல்லாமல் ஜனங்களுக்கு இரண்டு உடன்படிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது.
We'll speak of them in the morning.
அவைகளை குறித்து நாம் காலையில் பேச போகிறோம்.
One of them was given to Adam on condition.
அவைகளில் ஒன்று ஆதாமுக்கு நிபந்தனையின் பேரில் கொடுக்கப்பட்டது.
If you do this and don't do that.
நீங்கள் இதை செய்வீர்களானால் நீங்கள் அதை செய்யாமல் இருப்பீர்களானால் என்று.
But that law was broken. Adam, Eve broke that in the Garden of Eden.
ஆனால் அந்த பிரமாணமானது உடைக்கப்பட்டாயிற்று. ஆதாமும் ஏவாளும் அதை ஏதேன் தோட்டத்திலே உடைத்து போட்டார்கள்.
Then God made the second covenant and gave that to Abraham, and that law was unconditional.
பின்னர் தேவன் இரண்டாவது உடன்படிக்கையை உண்டாக்கி அதை ஆபிரகாமிடம் கொடுத்தார். அந்த உடன்படிக்கையானது நிபந்தனையற்றதாயிருந்தது.
It isn't what you've done or what you will do.
நீ என்ன செய்தாய் அல்லது நீ என்ன செய்வாய் என்பதை பொறுத்தல்ல.
He said, I've already done it.
அவர் சொன்னார், நான் அதை ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று.
That's grace. That's the law of life.
அதுதான் கிருபை. அதுதான் ஜீவனின் பிரமாணம்.
God did that for Abraham and his seed after him.
தேவன் அதை ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பின்வரும் அவனுடைய வித்திற்கும் அதை செய்தார்.
That's all of Abraham's seed.
அது ஆபிரகாமின் வித்தான யாவருக்கும்.
As the Bible said, all Israel will be saved.
வேதம் சொல்லியுள்ளபடி இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்.
But that don't mean Jews.
ஆனால் அது யூதர்கள் என்று அர்த்தமல்ல.
As Paul said, that Israel which is inward are Israel outward.
பவுல் சொன்னது போன்று உள்ளிரங்கமான இஸ்ரவேலரா அல்லது வெளியிரங்கமான இஸ்ரவேலரா.
Outward as we spoke of the other night, it was Isaac's children. By sex.
வெளியரங்கமாக என்று அன்றொரு இரவு நாம் பேசினது போன்று அது ஈசாக்கின் பிள்ளைகள் சேர்க்கையின் மூலமாக.
But the law of God was through Christ, which was Abraham's royal seed, that by grace all Israel is saved.
ஆனால் தேவனுடைய பிரமாணமோ கிறிஸ்துவின் மூலமாக அது ஆபிரகாமின் ராஜரீக வித்து அதாவது கிருபையினால் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
That's all that's in Christ is saved. Oh, God's second covenant.
அது என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார் என்பதாகும். எல்லாரும் தேவனுடைய இரண்டாவது உடன்படிக்கை.
But all these things foreshadowed Christ.
ஆனால் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றின முன்னிழலாய் இருக்கிறது.
Now notice the second verse. The second verse here in Deuteronomy 16.
இப்பொழுது இரண்டாவது வசனத்தை கவனியுங்கள். உபாகமம் 16 உள்ள இரண்டாவது வசனம்.
Worship in the place that I have chosen.
நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் ஆராதனை செய்யுங்கள்.
Now you must worship God, he said, in the place that I have chosen.
நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திலே நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார்.
Not what someone else chose, but what I have chosen.
வேறு யாரோ தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் அல்ல, ஆனால் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில்.
Now if God chose the place, it behooves us then to find out what he said about it.
Amen.
And where is it?
தேவன் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொள்வாரானால் அதை குறித்து அவர் என்ன சொன்னார் என்றும் அது எங்க இருக்கிறது என்றும் அறிந்து கொள்ள வேண்டியது நம் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
I want to find it because truly I want to worship him.
நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் நான் அவரை உண்மையாய் ஆராதிக்க
விரும்புகின்றேன்.
அவரை ஆராதிக்கும்படியாகத்தான் நாம் யாவரும் இன்றிரவு இங்கே இருக்கின்றோம்.
We're sitting here tonight as Methodist, Baptist, Catholic, Jehovah Witness, Christian Science and all, but we're all seeking something.
இன்றிரவு நாம் இங்கே மெத்தடிஸ்டுகளாகவும் பாப்டிஸ்டுகளாகவும் கத்தோலிக்கர்களாகவும் யெகோவாவின் சாட்சிகளாகவும் கிறிஸ்தவ விஞ்ஞானிகளாகவும் எல்லாம் மூலமாயும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாவரும் ஏதோ ஒரு காரியத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம்.
We want to know truth.
சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம்.
The Bible said, "You shall know the truth, and the truth shall make you free."
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.
Somebody, you can't know what you're doing. You don't know how to do it until you know how to do it.
நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னால் அறிய முடியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டில் அதை எப்படி செய்வதென்று உனக்கு தெரியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டில் உனக்கு என்ன செய்வதென்றே தெரியாது சகோதரனே.
You must know what you're doing and how to do it.
நீ என்ன செய்கிறாய் என்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் நீ அறிந்திருக்க வேண்டும்.
This shows us that God has a meeting place for his worshippers. In one certain place, and that place only, God meets his worshippers.
தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்களை சந்திக்க ஒரு இடத்தை, ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை உடையவராய் இருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் மட்டும்தானே தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்களை சந்திக்கிறார் என்பதை இது காட்டுகிறது.
Now, also, the place he has chosen for his worshippers, he claimed he would put his name.
அது மட்டுமல்லாமல் அவரை தொழுது கொள்கிறவர்களுக்காக அவர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் அவர் தம்முடைய நாமத்தை தரிப்பிப்பேன் என்று உரிமை பாராட்டினார்.
Now let's search out and find through the scripture where this place is.
இப்பொழுது நாம் வேத வார்த்தைகளை ஊடாக ஆராய்ந்து பார்த்து இந்த ஸ்தலம் எங்கே இருக்கிறது என்று கண்டறிவோம்.
Surely if God said he had put his name in this place where he had chosen to meet the people and worship with them or them worship him rather.
நிச்சயமாக அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்லது சந்திக்கும்படியாக நான் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு அந்த ஸ்தலத்தில் என்னுடைய நாமத்தை தரிப்பிப்பேன் என்று தேவன் சொல்லி இருப்பாரானால்
that is somewhere in the Bible or it was for all ages.
அது வேதத்தில் எங்கேயோ இருக்க வேண்டுமே என்றால் எல்லா காலத்துக்கும் உரியதாய் அது உள்ளது.
And the great unchanging God cannot change.
Amen.
அந்த மகத்தான மாறாத தேவனால் மாற முடியாது.
Man changes.
மனிதன் மாறுகிறான்.
But you can put your life upon anything that God ever said at any time. Because it is truth. It is truth.
ஆனால் தேவன் சொன்ன எந்த காரியத்தின் பேரிலாவது எந்த நேரத்திலும் உன்னுடைய ஜீவனை வைக்கலாம். ஏனென்றால் அது சத்தியமாயிருக்கிறது. அது சத்தியம்.
Because that's the only thing I can have confidence in is the Bible.
ஏனென்றால் நான் என் நம்பிக்கையை வைக்கக்கூடியது அந்த ஒரே ஒரு காரியம்தான். அதுதான் வேதம்.
Because man's word will fail. But God is supreme.
இரண்டால் மனிதனின் வார்த்தைகள் தவறிப்போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒப்பற்றது.
This year I should know more than I know last year. You should too.
இந்த வருஷம் நான் கடந்த வருஷத்தில் அறிந்ததை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். நீங்களும் கூட அறிந்திருக்க வேண்டும்.
Each day we're finite, so we gain knowledge.
நாம் வரம்புக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நாம் அறிவை அதிகப்படுத்துகிறோம்.
But God is infinite. He's infinite.
ஆனால் தேவனோ எல்லையற்றவர். அவர் வரம்பற்றவராயிருக்கிறார்.
And being infinite, he cannot gain knowledge. He is perfect to begin with.
அவர் வரம்பற்றவராய் இருக்கிறபடியினால் அவரால் அறிவை அதிகப்படுத்த முடியாது. அவருடைய துவக்கமே பரிபூர்ணமாயிருக்கிறது.
Every decision has to be exactly right.
ஒவ்வொரு தீர்மானமும் அப்படியே சரியாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது.
And the way God acted one time, he must forever act that way, or he acted wrong when he acted the first time.
ஒருமுறை தேவன் ஒரு விதமாக நடந்து கொள்வாரானால் அவர் என்றென்றைக்கும் அவ்வாறே நடக்க வேண்டியவராய் இருக்கிறார். அல்லது அவர் முதன்முறையாக நடந்து கொண்டது தவறாக இருக்க வேண்டும்.
If a man ever come to God for salvation upon the basis that he accepted him on, it's got to be accepted on that same basis every time. That's right.
ஒரு மனிதன் எப்பொழுதாவது ரட்சிப்பிற்காக அவரிடம் வருவானேயானால் எந்த அடிப்படையின் கீழ் அவனை அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதே அடிப்படையின் கீழ் அவர் எல்லா நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். அது சரியே.
If a man ever come to God for divine healing and God accepted him upon a certain base,
எப்போதாவது ஒரு மனிதன் தெய்வீக சுகத்திற்காக தேவனிடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அடிப்படையின் கீழ் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பாரே ஆனால்
the next man comes, he's got to accept him the same way, or he did wrong when he accepted the first man.
அடுத்த மனிதன் வரும்போது அதே அடிப்படையின் கீழ் இவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது முதன்முறையாக ஒருவனை அவர் ஏற்றுக்கொண்டது தவறாக இருக்க வேண்டும்.
God made a basis that he would meet a man on.
தேவன் ஒரு மனிதனை சந்திக்க ஒரு அடிப்படையை உண்டு பண்ணினார்.
He made a basis at what he would do, how he would do it.
அவர் என்ன செய்வார், அவர் எப்படி அதை செய்வார் என்ற ஒரு அடிப்படையை தேவன் உண்டாக்கினார்.
And that is through the sacrificial blood of a lamb in the Garden of Eden.
ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக ஏதேன் தோட்டத்தில் உண்டானது.
God has never, no time, ever changed it.
தேவன் ஒருபோதும் எந்த நேரத்திலும் எப்போதும் அதை மாற்றுவது கிடையாது.
He decided how he would save man.
அவர் எப்படி ஒரு மனிதனை ரட்சிப்பது என்பதை பற்றி அவர் தீர்மானித்து விட்டார்.
We tried today to educate man into it.
நாம் கற்றுக் கொடுத்து ஒரு மனிதனை அதற்குள்ள ஆக்க இன்றைக்கு பிரயாசிக்கிறோம்.
We tried to school him, tried to educate him, tried to denominate.
அதை பயிற்றுவிக்க சொல்லித்தரும்படியாய் நாம் பிரயாசிக்கிறோம். அதை ஸ்தாபனமாக்க முயற்சிக்கிறோம்.
Try to do all these other kinds of things. Bring them in.
அவர்களை உள்ளே கொண்டு வர மற்ற விதமான மாதிரியான காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம்.
Shake them in, baptize them in.
கை குலுக்கி உள்ளே கொண்டு வருகிறோம். ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை உள்ளே கொண்டு வருகிறோம்.
Every other way there is, bring them in by letters.
இருக்கின்ற எல்லா விதமான வழியிலும் கடித போக்குவரத்தின் மூலமாகவும் உள்ளே கொண்டு வர பிரயாசிக்கிறோம்.
But still remains the same.
ஆனால் இன்னமும் அதே விதமாக இருக்கிறது.
God meets a man under the shed blood of the lamb.
ஆட்டுக்குட்டியின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் தான் தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார்.
Blood was God's way in the beginning, blood's God's way tonight.
ரத்தமானது ஆரம்பத்திலே தேவனுடைய மார்க்கமாய் இருந்தது. ரத்தம் தான் இன்றிரவும் தேவனுடைய மார்க்கமாய் இருக்கிறது.
It's good to do penance and all these things, but salvation only comes through blood.
வேண்டிக்கொள்வது இன்னும் மற்ற அம்சங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் ரட்சிப்போ ரத்தத்தின் மூலமாகத்தான் வருகிறது.
Blood is the only way that God chose to save man, and he cannot change it.
மனிதனை ரட்சிக்க தேவன் தெரிந்து கொண்டதான ஒரே மார்க்கம் ரத்தம் தான். அவரால் அதை மாற்ற முடியாது.
Job had the same thing.
யோபிற்கும் அதே காரியம் தான் இருந்தது.
He knew that he was righteous because he had offered the sacrifice that God had required of him.
தான் ஒரு நீதிமான் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் தேவன் அவனிடத்தில் எதிர்பார்த்த பலிகளை அவன் செலுத்தியிருந்தான்.
Now let us search now to see what this place is and the place he put his name.
அந்த ஸ்தலம் என்னவென்றும் அவருடைய நாமத்தை அவர் தரிப்பித்த அந்த ஸ்தலத்தையும் கண்டறியும்படியாக இப்பொழுது நாம் ஆராய்வோம்.
We're going to have to find out where he put his name.
அவருடைய நாமத்தை அவர் எங்கே தரிப்பித்தார் என்பதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம்.
Then if we find out what God's name is and where he put it,
அப்படியானால் தேவனுடைய நாமம் என்னவென்றும் அதை அவர் எங்கே தரிப்பித்தார் என்றும் நம்மால் கண்டுபிடிக்க கூடுமானால்
Then we got the place of worship. As soon as we find that,
நாம் அதை கண்டுபிடித்த மாத்திரத்தில் ஆராதிக்கின்ற ஸ்தலத்தை நாம் கண்டுபிடித்தவர்களாயிருப்போம்.
All these things, of course, were shadows of things to come.
இந்த காரியங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் நிச்சயமாக வரப்போன்ற காரியங்களுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது.
All the law was foreshadowing of the things to come.
நியாயப்பிரமாணம் முழுவதுமாய் வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது.
Just like the moon is a shadow of the sun.
சந்திரனானது சூரியனின் நிழலாயிருப்பது போன்று.
it serves in the absence of the sun.
சூரியன் இல்லாத நேரத்தில் அது பயன்படுகிறது.
Just like the church is to serve in the absence of the son of God.
தேவகுமாரன் இல்லாத நேரத்தில் சபையானது பயன்படுவது போன்று.
In the absence of the son, the lesser light, the church, the believers serve God, give light. In the absence of the son,
குமாரன் இல்லாத நேரத்தில் குறைவான வெளிச்சமாகிய சபையானது விசுவாசிகளானவர்கள் தேவனை சேவித்து குமாரன் இல்லாத நேரத்தில் ஒளியை கொடுக்கிறார்கள்.
But when the sun rises, you don't see the moon no more because it's gone down.
ஆனால் சூரியனானது உதிக்கும் போது உன்னால் சந்திரனை பார்க்க முடிகிறதில்லை. அது கீழாக இறங்கி போயிற்று.
It doesn't need its light anymore because it only gets its light secondarily off the sun.
ஏனென்றால் சூரியனிலிருந்து அது இரண்டாவதான வெளிச்சத்தை தான் அது பெறுகிறபடினாலே அதன் வெளிச்சம் இனி தேவைப்படுவதில்லை.
Now, like husband and wife, the sun and moon is church and Christ.
இப்பொழுது கணவனும் மனைவியும் போன்று சூரியனும் சந்திரனும் சபையும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறது.
Now we find that these things being a shadow of Christ.
இவைகளெல்லாம் கிறிஸ்துவினுடைய ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது என்று நாம் இப்பொழுது கண்டறிந்தோம்.
Every sacrifice, feast and everything in the Old Testament foreshadowed Christ.
ஒவ்வொரு பலியும் பண்டிகையும் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா காரியங்களும் கிறிஸ்துவினுடைய முன்னிழலாய் இருக்கிறது.
Just as the shadow strikes across the floor.
தரையின் மீது நிழல் விழுகிறது போன்று.
Now here's where we're going to have to find the correct place of worship.
இப்பொழுது இங்கே தானே நாம் அந்த சரியான ஆராதனைக்குரிய ஸ்தலத்தை கண்டறிய போகிறோம்.
It's to go back here in the Old Testament where it was given and see what these things were.
நாம் இங்கே பழைய ஏற்பாட்டிற்குள்ளாக சென்று அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் என்னவென்றும் நாம் கண்டறிய வேண்டும்.
Now when a shadow comes across the floor,
ஒரு நிழலானது தரையின் மேல் வரும்போது,
you can tell whether it's man, woman or beast or whatever it might be because it casts a shadow upon the floor.
அது ஒரு மனிதனா மனுஷியா அல்லது மிருகமா அல்லது அது எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் அதை சொல்ல முடியுமே என்றால் அது ஒரு நிழலை தரையில் காட்டுகிறது.
And as that shadow gets shorter,
அந்த நிழலானது குறுக துவக்கும் போது,
the shadow being a negative and there cannot be a negative without a positive,
நிழலானது நெகட்டிவாக இருப்பதனால் பாசிட்டிவ் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் இருக்க முடியாது.
Therefore when the positive becomes closer to the negative is swallowed up in the positive.
ஆனபடியால் பாசிட்டிவான நெகட்டிவிற்கு அருகில் வரும்போது நெகட்டிவானது பாசிட்டிவினால் விழுங்கப்படுகிறது.
The shadow and the positive comes together. And that's what makes it then the positive.
நிழலும் பாசிட்டிவும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது. அதுதான் அதனை ஒரு பாசிட்டிவாக ஆக்குகிறது.
And if all the old things the Bible said in the Old Testament were shadows of the things to come,
வேதமானது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற பழைய காரியங்கள் எல்லாம் வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாக இருக்குமானால்,
then therefore Christ was a shadow of things to come.
அப்பொழுது கிறிஸ்து தான் வரப்போகின்ற காரியங்களின் நிழலாயிருந்தார்.
So we can see by the Old Testament types where he chose to put his name and for now.
ஆகவே பழைய ஏற்பாட்டின் பாவனைகளில் எங்கே அவர் தமது நாமத்தை தரிப்பிக்க தெரிந்து கொண்டார் என்று இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றும் நம்மால் காண முடியும்.
Now as the shadow is crosses the floor, I said is a negative, being a type.
இப்பொழுது நிழலான தரையின் மேல் விழுகிறது, அது நெகட்டிவ், ஒரு பாவனையாய் இருக்கின்றது நான் சொன்னேன்.
So we the worshippers also can see the shadows of the Old Testament fading into the positive of the new.
ஆகவே பழைய ஏற்பாட்டின் நிழலானது புதிய ஏற்பாட்டின் பாசிட்டிவிற்குள் ஒன்றாகின்றது. தொழுது கொள்ளுகிறவர்களுமாகிய நாமும் கூட காண முடியும்.
Now all the feasts, the holidays, all the tabernacle, all the wood, everything in the tabernacle, everything type Christ.
இப்பொழுது எல்லா பண்டிகைகளும் விடுமுறைகளும் எல்லா கூடாரங்களும் எல்லா மரமும் வாசஸ்தலத்தில் உள்ள எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்கு பாவனையாயிருந்தது.
All the offerings, all the laws, everything was a type of Christ.
எல்லா பலிகளும் எல்லா பிரமாணங்களும் எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்கு பாவனையாயிருக்கிறது.
We've been through it time after time here at the tabernacle.
இங்கே இந்த கூடாரத்தில் காலாகாலமாக நாம் அவைகளை எல்லாம் தியானித்தோம்.
Then we see by these that every creed, church and denomination is left far behind.
அப்படியானால் ஒவ்வொரு கோட்பாடும் சபையும் ஸ்தாபனமும் எங்கேயோ தூரத்தில் விடப்பட்டுள்ளதை இவைகளால் நாம் காணுகின்றோம்.
It's not even in the race at all.
அது பந்தயத்திலும் கூட இல்லவே இல்லை.
Every creed, every church, every denomination Amen. Is completely left out.
ஒவ்வொரு கோட்பாடும், ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் முற்றிலுமாக விடப்பட்டுள்ளது.
There's no place for them at all.
அவைகளுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லாமல் போயிற்று.
Nothing is typed in the Old Testament or anywhere in the Bible of the church but the forced unity of Babel Tower.
பழைய ஏற்பாட்டிலோ அல்லது வேதத்தில் எந்த இடத்திலும் சபையை குறித்து பாவனையாய் சொல்லப்படவே இல்லை. ஆனால் பாபேல் கோபுரத்தில் உண்டான பலவந்தமான ஒன்றுபடுதலை பற்றிய எல்லாமல் வேறொன்றும் சொல்லப்படவில்லை.
That's the only thing that types the unity.
அந்த காரியம் ஒன்று மட்டுமே ஒன்றுபடுதலை குறித்த பாவனையாய் உள்ளது.
Because it was by Nimrod, a wicked man who went out and forced all the little countries to come into one place in this great tower.
ஏனென்றால் பொல்லாத மனுஷனாகிய நிம்ரோத் புறப்பட்டு போய் எல்லா சிறிய நாடுகளையும் பலவந்தமாக ஒன்றுபடுத்தி இந்த மகத்தான கோபுரத்திற்கு கொண்டு வந்தான்.
It was a religious worship, of course, but not considered in the word of God.
அது உண்மையாகவே ஒரு மத சம்பந்தமான ஆராதனை, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அது அங்கீகாரம் பண்ணப்படவில்லை.
So there is where you see denominational religion type, the Tower of Babel in the Old Testament.
ஆகவே அங்கேதான் நீங்கள் ஸ்தாபன மார்க்க பாவனையாய் இருப்பதை உங்களால் காண முடியும். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள பாபேல் கோபுரம்.
Which this religion was certainly a religion, but not the religion of the Word of God.
இந்த மார்க்கமானது உண்மையாகவே ஒரு மார்க்கம், ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மார்க்கம் இதுவல்ல.
God has not chosen to put his name in any denomination.
என்ன ஸ்தாபனத்திலும் தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளவில்லை.
I want the scripture for it if it is.
அது அப்படியா இருக்குமானால் எனக்கு அதற்கு ஆதாரமான வேத வார்த்தைகள் தேவை.
I know they claim he has, but he hasn't.
அவர்கள் அப்படித்தான் செய்தார் என்று கூறுகிறார்கள், ஆனால் அப்படி செய்யவில்லை.
He cannot put his name in many places because he said he put his name in one place. And that one place.
அவர் தம்முடைய நாமத்தை பல இடங்களில் தரிப்பிக்க மாட்டார் என்றால் அவர் தம்முடைய நாமத்தை ஒரு ஸ்தலத்தில் சூட்டுவேன் என்று சொன்னார். அந்த ஒரு ஸ்தலமானது.
Each one of our denomination won't say they are that place, but it's contrary.
நாங்கள் தான் அந்த ஸ்தலம் என்று ஒவ்வொரு ஸ்தாபனமும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, ஆனால் அது முரண்பாடானது.
But where did he put his name?
ஆனால் அவருடைய நாமத்தை அவர் எங்கே தரிப்பித்தார்?
Now, and he, what is his name first?
இப்பொழுது முதலாவதாக அவருடைய நாமம் என்ன?
We'll have to name, find what God's name is before we can find what it is he's putting in the place.
அவர் அந்த இடத்தில் என்ன தரிப்பிக்கிறார் என்பதை நாம் கண்டறிய முன்னர் தேவனுடைய நாமம் என்ன என்று நாம் கண்டறிய வேண்டும்.
Now we find out that he had many titles.
அவருக்கு அநேக பட்டப்பெயர்கள் உண்டு என்று நாம் கண்டறிந்தோம்.
He was called Father, which is a title.
அவர் பிதா என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர்.
And he is called Son, which is a title.
அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர்.
He was called Holy Ghost, which is a title.
அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர்.
He is called Rose of Sharon, which is a title.
அவர் சாரோனின் ரோஜா என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர்.
Lily of the Valley, a title.
பள்ளத்தாக்கின் லீலி என்று அழைக்கப்பட்டார், அதுவும் ஒரு பட்டப்பெயர்.
Morning Star, Jehovah Jireh, Jehovah Rapha.
விடிவெளி நட்சத்திரம், யெகோவா ஈரே, யெகோவா ரெப்பா.
Seven different compound redemptive names, but all of them were titles.
ஏழு வித்தியாசமான பெயர் ரட்சிப்பின் நாமங்கள் அவருக்கு இருந்தன, ஆனால் அவைகள் எல்லாம் பட்ட பெயர்களே.
None of them were names.
அவைகளில் ஒன்றும் பெயர் அல்ல.
But he has a name.
ஆனால் அவருக்கென்று ஒரு பெயர் இருந்தது.
When he met Moses, he had not a name yet.
அவர் மோசேயை சந்தித்த போது அவருக்கு ஒரு பெயர் இன்னமும் கொடுக்கப்படாதிருந்தது.
And he told Moses, I am that I am.
அவர் மோசேயினிடத்தில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார்.
And when we see Jesus on earth speaking in Hebrews the 6th chapter,
நாம் இயேசுவானவரை பூமியில் பார்க்கும்போது எபிரேயர் 6 அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறபடி,
I beg your pardon, St. John, the 6th chapter, he said, I am that I am.
மன்னிக்கவும், யோவான் 8 அதிகாரத்தில் அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார்.
They said, well, you're a man out over 50 years old and say that you've seen Abraham.
அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, ஆபிரகாமை கண்டேன் என்று சொல்லுகிறாயே என்றார்கள்.
He said, before Abraham was, I am.
அவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னுமே நான் இருக்கிறேன் என்று.
And I am was the one, the burning bush, the pillar of fire that was in the burning bush back in the days of Moses.
நான் இருக்கிறேன் என்பவர்தான் பத்தி எரிகின்ற புதராயிருந்தார், மோசேயின் நாட்களில் புதரில் எரிந்து கொண்டிருந்த அக்னிஸ்தம்பமாயிருந்தார்.
நான்
இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர்.
Now we find out that Jesus said also, I came in my Father's name, and you receive me not.
இயேசுவானவரும் கூட, நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னதாக நாம் கண்டறிந்தோம்.
Then the name of the Father must be Jesus.
Amen.
It's right.
அப்படியானால் பிதாவின் நாமம் இயேசுவா இருக்க வேண்டும், அது சரி.
The name of the Father is Jesus, because Jesus said, I carry my Father's name.
பிதாவின் நாமம் இயேசு, ஏனென்றால் இயேசு அவரிடத்தில் என் பிதாவின் நாமத்தை சூடியுள்ளேன்.
I come in my Father's name and you receive me not.
நான் என் பிதாவின் நாமத்தில் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்.
Then his name was Jesus.
அப்படியானால் அவருடைய நாமம் இயேசு.
Gabriel called him Jesus, the prophets called him Jesus, and he was absolutely Jesus.
காபிரியேல் அவரை இயேசு என்று அழைத்தான், தீர்க்கதரிசிகள் அவரை இயேசு என்று அழைத்தார்கள், அவர் முற்றிலுமாக இயேசுவாயிருந்தார்.
Before his birth, even the holy prophet called his name Emmanuel, which is God with us.
அவருடைய பிறப்பிற்கு முன்பாக பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் கூட அவருடைய நாமத்தை இம்மானுவேல் என்று அழைத்தார்கள், அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா.
Then God was manifested in the flesh in order to take away the sin of the world.
உலகத்தின் பாவத்தை நீக்கும்படியாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்.
And in doing so, he was given the name of Jesus.
அந்த கிரியை அவர் செய்வதில் அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது.
So Jesus is the name.
ஆகவே இயேசு என்பதுதான் அவருடைய நாமமாயிருந்தது.
And the name was placed in a man.
அந்த நாமமானது ஒரு மனிதனின் மேல் தரிப்பிக்கப்பட்டது.
Not a church.
Amen.
Not a denomination.
Amen.
Not a creed. But a man.
ஒரு சபையின் மேல் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தின் மேல் அல்ல, ஒரு கோட்பாட்டின் மேல் அல்ல, ஆனால் ஒரு மனிதனின் மேல் தரிப்பிக்கப்பட்டது.
He chose to place his name in Jesus Christ.
அவர் தம்முடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் தரிப்பிக்க தெரிந்து கொண்டார்.
Now we find out that then he becomes the place of God's worship, where you worship him.
இப்பொழுது அப்படியானால் அவர் தேவனுடைய ஆராதனமாக ஆனார், அங்கே நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள் என்று நாம் கண்டறிந்தோம்.
Ever before he was even born, his name was called Jesus.
அவர் பிறப்பிற்கு முன்பாகவே அவருடைய நாமம் இயேசு என்று அழைக்கப்பட்டது.
It was so important, is given to his mother by the angel Gabriel, that his name would be called Jesus, Son of God, what he was.
அது அவ்வளவு முக்கியமாக இருந்தபடியினால் அவருடைய தாயாருக்கு காபிரியேல் தூதனால் கொடுக்கப்பட்டது, அதாவது அவருடைய நாமம் தேவகுமாரனாகிய இயேசு என்று அழைக்கப்படும் என்று கூறப்பட்டது. அவர் அப்படியாயிருந்தார்.
There we have it, man. This is it. Alone. It is for him alone.
அப்படியானால் அந்த நாமம் இயேசு என்பது நமக்கு கிடைத்துவிட்டது. அது இயேசுவின் நாமம் மட்டுமே தான். அந்த நாமம் அவர் ஒருவர் பேரில் மட்டுமே.
God's chosen place of worship.
தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம்.
God's place chose, God chose to meet man was not in a church, not in a denomination, not in a creed, but in Christ.
தேவனுடைய ஸ்தலம், தேவன் மனிதனை சந்திப்பது ஒரு சபையில் அல்ல, ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல, ஒரு கோட்பாட்டில் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள் சந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்டார்.
That's the only place that God will meet a man and he can worship God is in Christ.
அந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான் தேவன் மனிதனை சந்திப்பார், அங்கே அவன் ஆராதிக்க கூடும், அது கிறிஸ்துவுக்குள்.
That's the only place.
இருக்கின்றதான ஒரே ஒரு ஸ்தலம் அதுவே.
No matter if you're Methodist, Baptist, Catholic, Protestant, whatever you might be,
ஓ நீ ஒரு மெத்தடிஸ்டாகவோ பாப்டிஸ்டாகவோ கத்தோலிக்காகவோ ப்ரோடெஸ்டன்டாகவோ நீ என்னவா இருந்தாலும் சரி அக்கறை இல்லை.
There's only one place that you can correctly worship God, that's in Christ.
நீங்கள் சரியான விதமாய் ஆராதிக்கத்தக்கதான ஸ்தலம் ஒன்றே ஒன்றுதான் உண்டு, அது கிறிஸ்துவுக்குள்.
Romans 8:1 said there is therefore now no condemnation to them that are in Christ Amen. Jesus that walk not after the flesh but after the spirit.
ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று.
That's the gospel.
அதுதான் சுவிசேஷம்.
We can differ upon creeds, we can differ upon man-made theories.
நாம் கோட்பாடுகளில் வித்தியாசப்பட்டிருக்கலாம், மனிதனால் உண்டாக்கப்பட்ட தத்துவங்கள் நமக்கு வித்தியாசமாக இருக்கலாம்.
You can go to a Methodist church, you have to be a Methodist, a Baptist, a Catholic.
நீங்கள் ஒரு மெத்தடிஸ்ட் சபைக்கு போகலாம், ஆனால் நீ ஒரு மெத்தடிஸ்டா இருக்க வேண்டும். ஒரு பாப்டிஸ்ட் சபையானால் ஒரு பாப்டிஸ்டாக, ஒரு கத்தோலிக்க சபையானால் ஒரு கத்தோலிக்கனாக இருக்க வேண்டும்.
But when once you're baptized into Christ and become a member of his body, there's no differences.
ஆனால் ஒருமுறை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக ஆனால் அங்கே வித்தியாசங்கள் ஒன்றுமே இல்லை.
The middle walls of petition is torn down and you are free because you're in Christ Jesus.
நடுசுவர் தடுப்புகள் தகரப்பட்டாயிற்று, நீ விடுவிக்கப்பட்டிருக்கின்றாய், ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்றீர்கள்.
And you worship God in spirit and in truth. When you are in Christ Jesus.
நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிறீர்கள்.
It's God's plan for you to worship him in Christ Jesus.
நீங்கள் அவரை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆராதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது.
Now, no church denomination can claim this. No one can claim that.
எந்த ஒரு சபை ஸ்தாபனமும் யார் ஒருவரும் இதை உரிமை பாராட்ட முடியாது.
How dare you to make such claims?
அப்படி நீங்கள் செய்வீர்களானால் என்ன ஒரு துணிச்சல் உங்களுக்கு?
To do such a thing would be an antichrist spirit.
அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வது அது அந்திகிறிஸ்துவின் ஆவியாயிருக்கும்.
Be taken away from Christ. To take from him.
கிறிஸ்துவிடத்திலிருந்து விலகி போகின்றதாயிருக்கும், அவரிடத்திலிருந்து விலகி போகின்றதாயிருக்கும்.
You cannot do that.
உன்னால் அதை செய்யவே முடியாது.
Christ is the only place that God meets the worshippers.
தேவன் தம்மை ஆராதிக்கின்றவர்கள் சந்திக்கின்றதான ஒரே ஒரு ஸ்தலம் அது கிறிஸ்துவாயிருக்கிறார்.
They say today I've had people tell me a man called me not long ago in Beaumont, Texas.
இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி என்னிடத்தில் சொல்லுகின்ற ஜனங்கள் உண்டு, பீமான் டெக்சாஸில் சமீபத்தில் ஒரு மனிதன் என்னை அழைத்து,
He said, Mr. Branham, if your name is not on our church book, you cannot go to heaven.
பிரண்ணம் அவர்களே, உம்முடைய பெயரானது எங்களுடைய சபை புத்தகத்தில் இல்லை என்றால் உம்மால் பரலோகம் போக முடியாது என்று சொன்னான்.
Would you ever think of that?
நீங்கள் அப்படியா எப்பொழுதாவது நினைத்ததுண்டா?
Don't you believe such a thing as that?
அப்படிப்பட்டது ஒரு காரியத்தை நீங்கள் நம்பாதேயுங்கள்.
They think you have to belong to that certain church or you cannot go to heaven. That's wrong.
நீங்கள் அந்த குறிப்பிட்ட சபையை சேர்ந்திருக்க வேண்டும் அல்லவென்றால் நீங்கள் பரலோகம் போக முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது தவறானது.
To believe that is antichrist.
அதை விசுவாசிப்பது அந்திகிறிஸ்துவாய் இருக்கிறது.
I say this, if you believe such a spirit, you're lost.
நான் இதை சொல்லுகிறேன், அப்படிப்பட்டதொரு ஆவியை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் இழந்து போனவர்களாய் இருப்பீர்கள்.
That's a good sign you are lost because it's taken away from what God did.
நீங்கள் இழந்து போய் விட்டீர்கள் என்பதற்கு அது ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறது, ஏனென்றால் தேவன் செய்தவளிலிருந்து அது உங்களை தூர கொண்டு போகிறதா இருக்கிறது.
God never put his name in any church.
தேவன் ஒருபோதும் தம்முடைய நாமத்தை எந்த சபையின் மேலும் தரிக்கவில்லை.
He put it in his son Christ Jesus when he and his son became one.
கிறிஸ்து இயேசுவாகிய அவருடைய குமாரனில் அவரும் அவருடைய குமாரனும் ஒன்றான போது அவரை தரிப்பித்தார்.
That's the genuine place of worship.
அதுதான் அசலான ஆராதனை ஸ்தலம்.
No other foundations was laid, no other rock.
வேறு எந்த அஸ்திபாரமும் வேறு எந்த கண்மலையும் போடப்படவில்லை.
On Christ the solid rock I stand, all other grounds is sinking sand.
கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நான் நிற்கிறேன், மற்றெல்லா ஸ்தலமும் அமிழ்ந்து போகும் மணலாயிருக்கிறது.
The nominations will crumble and fall, nations will pass away, but he will remain forever.
ஸ்தாபனங்கள் நொறுங்கி விழுந்து போகும், தேசங்கள் இல்லாமற் போகும், ஆனால் அவரோ என்றென்றைக்குமாய் நிலைத்திருப்பார்.
No other place that a man can find to worship God that God will speak back to him.
Amen.
No place but in Christ Jesus.
தேவனை ஆராதிக்கவும் அவர் மறு உத்தரவாய் பேசவும் கூடியதான ஒரு ஸ்தலத்தை மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கிறிஸ்து இயேசுவை தவிர வேறு ஒரு ஸ்தலமும் இல்லை.
That's the only place that God chose to put his name in, the only place that he meets man to worship.
அந்த ஒரே ஒரு ஸ்தலம் தான், தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பிக்க தெரிந்து கொண்டதான ஒரே ஸ்தலம் அதுதான். ஆராதிப்பதற்காக அவர் மனிதனை சந்திக்கின்றதான ஒரே ஒரு ஸ்தலம் அதுதான்.
You're lost to believe anything else.
மற்றதையே விசுவாசிப்பதென்றால் நீங்கள் இழந்து போனவர்களாவீர்கள்.
Notice all seven Jewish feasts was kept in the same place.
கவனியங்கள், எல்லா ஏழு யூத பண்டிகைகளும் அங்கே ஒரே இடத்தில் தான் ஆசரிக்கப்பட்டது.
They never kept one feast here for the Methodists and one over here for the Baptists.
அவர்கள் அங்கே ஒரு பண்டிகையை மெத்தடிஸ்டுகளுக்காகவும் இன்னொன்றை அங்கே பாப்டிஸ்டுகளுக்காகவும்,
one over there for the Presbyterian, one back here for the Catholic, one for the Protestant.
பிரஸ்பிட்டேரியர்களுக்காக ஒன்றையும், அங்கேயும் கத்தோலிக்களுக்காக ஒன்றையும், இங்கேயும் புரொட்டஸ்டன்ட்களுக்காக ஒன்றையுமாய் வைக்கவில்லை.
All seven feasts was kept in the same place.
எல்லா ஏழு பண்டிகைகளும் அந்த ஒரே ஸ்தலத்தில் தான் ஆசரிக்கப்பட்டது.
It's a very beautiful type here.
இங்கே அது ஒரு அழகான பாவனையாய் இருக்கிறது.
We just went through the seven church ages, going to show that God keep all seven church ages in the Word.
நாம் சமீபத்தில் தான் ஏழு சபை காலங்களை குறித்து தியானித்தோம். தேவன் ஏழு சபை காலங்களையும் தம்முடைய வார்த்தையில் கொண்டிருந்தார் என்பதை காட்டப் போகிறோம்.
For each church age produced a part of the word.
ஏனென்றால் ஒவ்வொரு சபை காலமும் வார்த்தையின் ஒரு பகுதியை உண்டாக்கியது.
And whenever they produced it, they saw the light.
அப்படி அவர்கள் அதை உண்டாக்கிய போதெல்லாம் அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள்.
Just like the people who first discovered to baptize in Jesus' name.
முதன் முதலாக இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்பதை கண்டுபிடித்த ஜனங்களைப் போன்று.
What did they do? They made a denomination out of it, and it died right there.
அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி சரியாக அங்கேயே அது மரித்தது.
Then God moved right out into somebody else.
பின்னர் தேவன் அவர்களை விட்டு வேறு ஒருவருக்குள் கடந்து போனார்.
He will not stay in one of those creeds and dogmas. He has nothing to do with it.
அவர் அந்த கொள்கைகள், கோட்பாடுகள் ஒன்றிலும் தரித்திருக்க மாட்டார். அவருக்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை.
There's nothing perverted about God.
தேவனை குறித்து தாறுமாறாக்கப்பட்டது ஒன்றும் அங்கே இல்லை.
God's word is holy, unadulterated.
தேவனுடைய வார்த்தையானது பரிசுத்தமும் கலப்பில்லாததுமாய் இருக்கிறது.
Christ is God's center spot of worship. He is God.
கிறிஸ்துவானவர் தேவனுடைய ஆராதனையின் மையஸ்தலமாய் இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார்.
All seven feasts must be kept in this one place.
எல்லா ஏழு பண்டிகைகளும் ஒரு ஸ்தலத்தில் தான் ஆசரிக்கப்பட வேண்டும்.
You couldn't keep the feast in any other place, but them seven place, the seven feasts of the year must be kept in one place.
நீங்கள் பண்டிகையை வேறு எந்த ஸ்தலத்திலும் வைக்க முடியாது. வருஷத்தின் ஏழு பண்டிகைகளும் ஒரே ஸ்தலத்தில் ஆசரிக்கப்பட வேண்டும்.
Therefore, the seven church ages had to come from the one single place.
ஆகையினால் இந்த ஏழு சபை காலங்களும் அந்த ஒரே ஸ்தலத்திலிருந்து தான் வர வேண்டியதாக இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
That was Christ speaking in all seven church ages. That's exactly right.
அது என்னவென்றால் ஏழு சபை காலங்களிலும் கிறிஸ்துவானவர் பேசிக் கொண்டிருக்கிறதேயாம். அது முற்றிலும் சரியே.
Type of the seven church ages.
ஏழு சபை காலங்களின் மாதிரி.
But they made denominations out of it.
ஆனால் அவர்கள் அதிலிருந்து ஸ்தாபனங்களை உண்டாக்கி கொண்டார்கள்.
Now let's look at another type while we're along here. That's the type of the Passover foreshadowed Jesus.
இப்பொழுது நாம் யாவருமா இங்கு இருக்கும் போதே இன்னொரு பாவனையை நோக்குவோம். இயேசுவின் முன்னாளான பஸ்காவே அந்த பாவனையாகும்.
We notice here the sacrifice of blood by death.
ரத்தத்தினாலான பலியானது மரணத்தின் மூலமாக வருகின்றதை நாம் இங்கே கவனிக்கிறோம்.
The sacrifice of blood was the place that foreshadowed Christ.
ரத்தத்தினாலான பலிதான் அந்த ஸ்தலமாய் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் முன்னழலாய் இருக்கிறது.
Could a denomination bleed?
ஒரு ஸ்தாபனத்தினால் ரத்தம் சிந்த முடியுமா?
Could you think of a church bleeding? A denominational bleeding? Certainly not.
சபை ரத்தம் சிந்துகின்றதை, ஸ்தாபனத்தினாலான ரத்தம் சிந்துதலை உங்களால் யோசிக்க முடியுமா? நிச்சயமாய் முடியாது.
It taken blood to bleed from a life.
ஒரு ஜீவனிலிருந்து தான் ரத்தம் சிந்த முடியும்.
And the life. Here Jesus comes in view by the lamb.
இங்கே இயேசுவானவர் ஆட்டுக்குட்டியின் மூலமாக காட்சிக்கு வருகிறார்.
The lamb was a type of Christ and foreshadowed Christ.
ஆட்டுக்குட்டியானது கிறிஸ்துவுக்கு பாவனையாகவும் கிறிஸ்துவுக்கு முன்னலாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னலாய் இருக்கிறது.
Because he was the lamb of God that John introduced that takes away the sin of the world.
ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்றதான தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் அறிமுகம் செய்தானே அந்த தேவ ஆட்டுக்குட்டி அவரே.
We find Jesus coming into view here in Exodus the 12th chapter.
யாத்திராகம் 12 அதிகாரத்தில் இயேசுவானவர் காட்சிக்கு வருகின்றதை நாம் இங்கே காண்கிறோம்.
Notice it was the only place death could not strike.
கவனியங்கள் அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் மரணம் தாக்க முடியாது.
When death was about to strike the land, there had to be a certain place.
மரணமானது ஒரு தேசத்தை தாக்கும் தருவாயில் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் உண்டாயிருக்க வேண்டும்.
All from under this die.
இதன் கீழ் இராத யாவரும் மரித்தார்கள்.
Only one place.
ஒரே ஒரு ஸ்தலம்.
That didn't mean it was one house, but there was one place. That's where the lamb was killed.
அது ஒரு வீடு என்பதாய் அர்த்தம் அல்ல, ஆனால் அங்கே ஒரு ஸ்தலம் இருந்தது. அந்த ஸ்தலத்தில் தான் ஆட்டுக்குட்டியானது கொல்லப்பட்டது.
Where the lamb's blood was, the death angel could not strike. Because it was the one place. God had put his name.
எங்கே ஆட்டுக்குட்டி ரத்தம் இருந்ததோ அங்கே மரண தூதனால் தாக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு ஸ்தலத்தில் தான் தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்தார்.
And that lamb was named back there in the beginning. The lamb.
அந்த ஆட்டுக்குட்டியானது ஆதியிலே ஆட்டுக்குட்டி என்று பெயரிடப்பட்டது.
Notice, it was the one place he could not strike.
கவனியங்கள், அந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான் அவனால் தாக்க முடியவில்லை.
And now the same is today.
இப்பொழுது இன்றைக்கு காரியம் அப்படியாய்த்தான் இருக்கின்றது.
There's only one place that spiritual death cannot strike. That's the word.
ஆவிக்குரிய மரணம் தாக்கக்கூடாத ஸ்தலம் ஒன்றே ஒன்றுதான் உண்டு. அது வார்த்தைதான்.
Death can't strike the word because it's a living word of God.
மரணத்தினால் வார்த்தையை தாக்க முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய ஜீவிக்கின்ற வார்த்தையாயிருக்கிறது.
But when you put creeds with it, the word moves out to itself.
ஆனால் நீங்கள் கோட்பாட்டை அதனோடு சேர்க்கும் போது வார்த்தையால் அசைந்து தன்னிடமாய் வெளியே போகின்றது.
It'll separate like water from oil. You cannot mix it together.
எண்ணெயிலிருந்து தண்ணீரை பிரிக்கின்றது போன்று அது பிரிந்து போகும். உங்களால் அதை ஒன்றாய் கலக்க முடியாது.
Therefore you see when the creed comes into a denomination they all go after the creed.
அதனால் நீங்கள் பாருங்கள், கோட்பாடானது ஒரு ஸ்தாபனத்துக்குள் வரும்போது அவர்கள் யாவரும் அந்த கோட்பாட்டின் பின்னே செல்லுவார்கள்.
And the word dies out and goes on with somebody else and increases it more.
அங்கே வார்த்தையானது மரித்து போய் வேறு யாருடனோ போய் அதனை அதிகமாய் பெருக்குகிறது.
Picks up a momentum as it go from justification, sanctification, baptism of the Holy Ghost and on out into the grain.
நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் இவைகளிலிருந்து கோதுமை மணிக்குள் போகும் போது ஒரு அசைவை அது எடுத்துக்
கொள்கின்றது.
தேவன் சென்ற பாதையை உங்களால் காண முடிகின்றதா?
Bringing his name all the time right down the same way because he is the word.
அதேவிதமாக தமது நாமத்தை எல்லா நேரங்களிலும் கொண்டு வந்ததை காண முடிகின்றதா? ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார்.
Notice, it can't die. The word of life can't die.
கவனிக்கவும், அதனால் மறிக்க முடியாது. ஜீவனுடைய வார்த்தையினால் மறிக்க முடியாது.
Notice how perfect now.
இப்பொழுது எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது என்று கவனியுங்கள்.
The death angel was not forbidden to strike Egypt's great intellectual people.
மரண தூதனானவன் எகிப்தின் மகா பெரிய கட்டணிந்த ஜனங்களை தாக்க தவிர்க்கப்படவில்லை.
It wasn't forbidden to strike its sacred lands.
அதன் புனித நிலங்களை தாக்க தவிர்க்கப்படவில்லை.
Its great buildings, its pharaohs, or the priests of the land.
அதனுடைய பெரிய கட்டிடங்கள், அதனுடைய பார்வோன்கள் அல்லது அந்த தேசத்தின் ஆச்சாரியர்கள் முதலானவர்களை.
The angel was not forbidden to strike.
தாக்காதபடி அந்த தூதன் தவிர்க்கப்படவில்லை.
He could strike any building, any place, anybody.
எந்த கட்டிடத்தையும், எந்த தலத்தையும், எந்த நபரையும் அதனால் தாக்க முடியும்.
But it could not strike. Where the lamb was.
ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கின்றதோ அங்கே அதனால் தாக்க முடியாது.
Death cannot strike where this provided place of God is, and that is in the lamb.
தேவனால் அருளப்பட்ட ஸ்தலம் எங்கே இருக்கின்றதோ அங்கே மரணத்தினால் தாக்க முடியவில்லை. அந்த ஸ்தலம் ஆட்டுக்குட்டியே.
Notice, not even was he forbidden to strike Israel or its Hebrew priest and or any of their denominations.
கவனிக்கவும், அது இஸ்ரவேலையோ அல்லது எபிரேய ஆசாரியர்களையோ அதனுடைய எந்த ஸ்தாபனத்தையோ தாக்க தவிர்க்கப்படவில்லை.
All must be in God's chosen provided place or destined.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அருளப்பட்ட ஸ்தலத்திற்குள் எல்லாரும் இருக்க வேண்டும் இல்லையேல் மரணம் தாக்கும்.
Church, wherever you are, what you belong to makes me no difference.
சபையே, நீ என்னவா இருந்தாலும் சரி, நீ எதை சார்ந்திருந்தாலும் சரி, எனக்கு எவ்வித வித்தியாசமும் இல்லை.
But there's one thing you must know. You've got to be Christ or you're dead.
ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் இல்லையேல் நீங்கள் மரித்து போவீர்கள்.
You can't live outside of him.
அவருக்கு புறம்பாக உங்களால் ஜீவனோடு இருக்க முடியாது.
Your church might be all right as a building. Your fellowship might be all right as man.
ஒரு கட்டிடம் என்ற முறையில் ஒரு கால உங்கள் சபையானது சரியாயிருக்கலாம். ஒரு மனிதன் என்ற முறையில் உங்கள் ஐக்கியமானது சரியாயிருக்கலாம்.
But when you deny the body, the blood, the word of Jesus Christ, you're dead the minute you do it.
ஆனால் நீங்கள் சரீரத்தை இரத்தத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மறுதலிக்கும் போது நீங்கள் அதை செய்கின்ற அந்த நிமிஷத்திலேயே மரித்து போனீர்கள்.
God's chosen place of worship.
அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலமாக இருக்கின்றது.
That's where his name is exactly.
அவருடைய நாமம் சரியாக அங்கேதான் இருக்கின்றது.
That's where he chose to put his name.
அவருடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் அந்த ஸ்தலத்தை தான் அவர் தெரிந்து கொண்டார்.
Not in the church, but in the Son, Jesus Christ.
ஒரு சபைக்குள் அல்ல, ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தரிப்பித்தார்.
Notice, safety line, only in the place of his choosing, in his lamb, and in the name of the lamb.
கவனியங்கள், பாதுகாப்பு எங்கு இருக்கிறது என்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில்தான், அவருடைய ஆட்டுக்குட்டிக்குள், ஆட்டுக்குட்டியின் நாமத்துக்குள் மட்டும்தான் இருக்கிறது.
Notice, it was a male lamb, a he, not a her.
கவனியங்கள், அது ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி, அவன் ஒரு அவள் அல்ல.
Not a church, she, but his name, not her name.
அவளாகிய ஒரு சபை அல்ல, ஆனால் அவருடைய நாமம் அவளுடைய நாமம் அல்ல.
Where he was going to meet the people was not in her name, but in his name. Him, the Lamb.
அவர் எங்கே ஜனங்களை சந்திக்க போகிறார் என்பது அவளுடைய நாமத்தில் அல்ல, ஆனால் அவருடைய நாமத்தில், ஆட்டுக்குட்டியான அவருடைய நாமத்தில்.
Now we say the church, the great mighty church, she did this and she did that.
இப்பொழுது நாம் சொல்லலாம், சபை மகா பெரிய வல்லமை உள்ள சபை, அவள் இதை செய்தால், அவள் அதை செய்தாள் என்று.
She's waved the storms. We picked up in population. We're great in numbers. We're a mighty church. She's a great thing.
அவள் புயலை எடை போட்டால், நாம் ஜனக்கூட்டத்தில் மிஞ்சிவிட்டோம், எண்ணிக்கையில் நாம் பெரிதாயுள்ளோம், நாம் ஒரு வல்லமையான சபை, அவள் ஒரு பெரிய காரியம்.
But God never said anything about a she. He said him.
ஆனால் தேவன் அவள் என்பதை குறித்து ஒரு காரியம் சொல்லவில்லை, அவர் என்று குறித்து தான் சொல்லியிருக்கிறார்.
Him is the meeting place. The lamb, not the church.
அவர் என்பது தான் சந்திக்கும் ஸ்தலம், ஆட்டுக்குட்டி சபையல்ல.
Not her name, but his name.
அவளுடைய நாமம் அல்ல, ஆனால் அவருடைய நாமத்தை தான்.
He didn't put her name anywhere, he put his name in him.
அவருடைய நாமத்தை அவர் எங்கேயும் தரிப்பிக்கவில்லை, அவருடைய நாமத்தை தான் அவர் தரிப்பித்தார் அவருக்குள்.
That's why all we must do, our word or deed, we must do it all in the name of Jesus Christ.
அது நிமித்தமாக நாம் யாவரும் செய்ய வேண்டுவதெல்லாம், அல்லது வார்த்தையினாலோ அல்லது கிரியையினாலோ, நாம் எது செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்ய வேண்டும்.
If we pray, we got to pray in the name of Jesus.
Amen.
ஜெபித்தால் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அதை செய்ய வேண்டும்.
If we ask petition, we've got to ask in Jesus' name.
நாம் ஏதாவது வேண்டிக் கொண்டால் அதை இயேசுவின் நாமத்தினால் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
If we walk, we walk in Jesus' name.
நாம் நடந்தால் இயேசுவின் நாமத்தினால் தான் நாம் நடக்க வேண்டும்.
If we talk, we talk in Jesus' name.
நாம் பேசினால் இயேசுவின் நாமத்தினால் தான் பேச வேண்டும்.
If we baptize, we've got to baptize in the name of Jesus Christ.
நாம் ஞானஸ்நானம் கொடுத்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்.
For all that we do in word or deed, do it in the name of Jesus Christ.
ஏனென்றால் வார்த்தையினாலோ அல்லது கிரியினாலோ நாம் செய்கின்ற யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யுங்கள்.
A fellow said to me one time discussing that. He said, Brother Branham, my wife, I don't...
ஒரு சமயம் ஒருவர் இடத்தில் வந்து அதை குறித்து விவாதித்து பேசுகையில் சொன்னான், சகோதர பிரண்ணம், என்னுடைய மனைவி,
said she, her name is such and such, she's a minister, maybe sitting here now.
அவள் பெயர் இதுதான், அவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு கால் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்.
And he said, my wife said she's got my name.
அவள் என்னிடத்தில் என்னுடைய மனைவி அவள் என்னுடைய பெயரை தரித்துக் கொண்டால்
I'll just say Jones because it wasn't Jones.
நான் வெறுமனே ஜோன்ஸ் என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் அவன் ஜோன்ஸ் அல்ல.
He said, now she don't have to get up in the morning, get the broom and say, now I sweep the floor in the name of Jones.
அவன் சொன்னான், அவள் அதிகாலையில் எழுந்திருந்து துடுப்பத்தை எடுத்துக்கொண்டு நான் இப்பொழுது ஜோன்ஸின் நாமத்தினால் தரையை பெருக்கப் போகிறேன்.
And I wash the dishes in the name of Jones.
நான் ஜோன்ஸின் நாமத்தினால் பாத்திரங்களை கழுவுகிறேன்.
And I patch the clothes in the name of Jones.
நான் ஜோன்ஸின் நாமத்தினால் துணிகளுக்கு துண்டு போடுகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
He said, I don't think you have to call any name at all.
நீங்கள் எந்த நாமத்தையும் உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் சொன்னான்.
I said, I believe you do. Right.
நான் அதற்கு நீர் அப்படித்தான் செய்கிறீர் என்று நான் நம்புகிறேன், அது சரி என்றேன்.
And he said, well, she don't have to say, everything she does is in the name of Jones to begin with.
அவர் அதற்கு சரி, அவள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, துவங்கும் போதே அவள் செய்கின்ற எல்லா காரியமும் ஜோன்ஸின் நாமத்தில் தான் செய்கிறாள் என்றான்.
I said, but you never walked down on the street and got her to say, come on, Jones.
நான் சொன்னேன், ஆனால் நீ ஒருபோதும் வீதியில் நடந்து போய் அவளை சந்தித்து ஜோன்ஸ் வா என்று அழைத்ததில்லை.
She had to become first by a ceremony.
Amen.
A marriage ceremony, Jones.
முதலாவதாக ஒரு கல்யாண வைபவத்தின் மூலமாக அவள் ஜோன்ஸாக ஆக வேண்டும்.
If she didn't, you're living in adultery.
அப்படி அவள் செய்யவில்லை என்றால் நீ விபசாரத்தில் ஜீவிக்கின்றாய் என்பதாகும்.
And if you're baptized any other way but in the name of Jesus Christ, it's an adultery baptism, which is not found in the Bible.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்லாமல் வேறு ஏதாவது விதமாக வேதத்தில் காணப்படாத விதமாக ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்களே ஆனால் அது ஒரு விபசார ஞானஸ்தானம்.
Then what you do in word and deed, do it all in the name of Jesus.
அப்படியானால் நீங்கள் வார்த்தையினாலோ அல்லது கிரியினாலோ எது செய்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால் செய்யுங்கள்.
After that, what you do, but first you have to come in His name.
அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆனால் முதலாவதாக நீங்கள் அவருடைய நாமத்தில் தான் வர வேண்டும்.
There's many fine women in this building tonight, fine loyal women, but there's one Miss William Branham.
இன்றிரவு இக்கட்டிடத்தில் அநேக அருமையான பெண்மணிகள், நேர்த்தியான உண்மையுள்ள பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரே ஒரு திருமதி வில்லியம் பிரனாம் தான்
இருக்கிறாள்.
அவள் ஒருவள் தான் என்னோடு கூட வீட்டிற்கு போக போகிறவள். அவள் ஒருத்தி தான், என்னுடைய மனைவி.
There's fine people in the world, fine churches, but there's one Miss Jesus Christ. And that's who he's coming for.
உலகத்தில் அருமையான ஜனங்கள், அருமையான சபைகள் இருக்கின்றன. ஆனால் அங்கே ஒரே ஒரு திருமதி இயேசு தான் இருக்கிறார். அவளுக்காகத்தான் அவர் வருகின்றார்.
That's where his name lays.
அங்கேதான் அவருடைய நாமம் தங்கி இருக்கின்றது.
That's where his worship is.
Amen.
And her alone. That is true.
அங்கேதான் அவருடைய ஆராதனை இருக்கின்றது. அவளுக்குள், அவளோடு மட்டும்தான். அது உண்மை.
Oh yes, sir. We find that to be true.
ஓ ஆமையா, அது உண்மை என்று நாம் கண்டறிந்தோம்.
Now that's why all we do in word or deed, we do it in the name of Jesus Christ.
இப்பொழுது அதை நிமித்தமாகத்தான் நாம் வாக்கினாலோ கிரியினாலோ எது செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்கிறோம்.
There is not another name given under heaven for salvation but the name of Jesus Christ.
வானத்தின் கீழே நாம் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை.
Acts the second chapter says that, for be it known unto you, there's not another name given under heaven whereby a man must be saved, only in the name of Jesus Christ.
அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் கூறுகின்றது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது.
Amen. I hope you get.
Amen. நீங்கள் யாவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
The name of Jesus Christ, every highest heaven is named him.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே ஒவ்வொரு உயர்ந்த வானமும் அவர் பெயரில் சூடப்பட்டுள்ளது.
All the family in heaven is named Jesus, the Bible said.
பரலோகத்தில் உள்ள குடும்பத்திற்கும் நாமகாரணர் இயேசு என்று வேதம் கூறுகின்றது.
And all the family on earth is named Jesus.
பூமியில் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணர் இயேசு.
So that's God's chosen name and where he's put it.
ஆகவே அதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலமும், அங்கேதான் அவர் அதை தரிப்பித்தார்.
That's his place of worship is in Jesus Christ.
அதுதான் அவருடைய ஆராதனை ஸ்தலம், அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக.
Now we know that to be so.
அது அப்படியாகத்தான் இருக்கிறது என்று நாம் அறிவோம்.
No other place to worship but in him.
ஆராதிக்க அவருக்குள்ளே அல்லாமல் வேறொரு ஸ்தலம் இல்லை.
There is no other name under heaven given among men whereby they must be saved.
வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை.
His is God's name of redemption.
அவருடைய நாமமே தேவனுடைய மீட்பின் நாமமாயிருக்கிறது.
God has a name called Jehovah Jireh, Jehovah Rapha.
தேவனுக்கு யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா என்று அழைக்கப்பட பெயர்கள் உண்டு.
Jehovah Jireh, the Lord forgives all our sins.
யெகோவா ஈரே, உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கின்ற கர்த்தர்.
Jehovah Rapha, the Lord heals all our diseases.
யெகோவா ரப்பா, உன்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதாகும்.
He had many titles, but he's got one name of redemption that belongs to the human race. And that is the name of Jesus.
அவருக்கு அநேக பட்ட பெயர்கள் உண்டு, ஆனால் மனுஷீக வர்க்கத்துக்கு சார்ந்ததான ஒரு மீட்பின் நாமம் அவருக்கு உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே.
That's his name he chose to put.
அதுதான் அவருடைய நாமம். அதுதான் அவர் தரிப்பிக்கும்படியாய் தெரிந்து கொண்டார்.
Where did he put it? He put it in Christ.
அவர் அதை எங்கே தரிப்பித்தார்? அவர் அதை கிறிஸ்துவுக்குள் வைத்தார்.
All other church names, creeds, titles is death to trust them.
மற்றெல்லா சபை பெயர்களும் கோட்பாடுகளும் பட்டங்களும் அவைகள் நம்புவதென்றால் அது மரணம் தான்.
You're trusting the Methodist church to take you to heaven, you're lost.
உங்களை பரலோகம் கொண்டு செல்ல நீங்கள் மெத்தடிஸ்ட் சபையை நம்பிக்கொண்டிருப்பீர்களானால் இழந்து போவீர்கள்.
If you're trusting the Pentecostal church to take you to heaven, you're lost.
பெந்தேகோஸ்து சபையை நம்புவீர்களானால் உங்களை பரலோகம் கொண்டு செல்ல நீங்கள் பெந்தேகோஸ்து சபையை நம்புவீர்களானால் இழந்து போவீர்கள்.
In the Baptist, Lutheran, Presbyterian, Catholic, any other church.
அல்லது பாப்டிஸ்ட், லூத்தரன், பிரஸ்பிட்டேரியன், கத்தோலிக் அல்லது எந்த சபையும் நம்புவீர்களானால்
you're trusting their name or their title or their creed, you are lost.
அவர்களுடைய பெயரிலோ அல்லது அவருடைய பட்ட பெயரையோ அல்லது அவருடைய கோட்பாடுகளை நம்புவீர்களானால் நீங்கள் இழந்து போவீர்கள்.
Because you can't even worship until first you come into the place of worship. Amen.
ஏனென்றால் அந்த ஆராதனத்திற்குள்ளாக முதலாவதாக நீங்கள் வராமல் உங்களால் ஆராதிக்க முடியாது. ஆமேன்.
That's the only place God meets the worshipper. Is a place he chose to put his name.
அவருடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் அவர் தெரிந்து கொண்டது அந்த ஸ்தலம். அந்த ஒரே ஸ்தலத்தில் தான் அவரை தொழுது கொள்கிறவர்களை அவர் சந்திக்கிறார்.
All others you trust in them, you'll die.
மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் நீங்கள் மரித்து போவீர்கள்.
He also, another shadow of Jesus here, I've got marked down the scripture.
இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு நிழல் இங்கே இருக்கிறது. அதற்கான வேறு வாக்கியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன்.
Also he foreshadowed here, he must be without a blemish.
அவர் இங்கே முன்னிலாய் இருக்கிறாய், அவர் பழுதற்றவராய் இருக்க வேண்டும்.
The place he puts his name, this lamb must be without a blemish.
அவர் தம்முடைய பெயரை சூட்டுகின்ற ஸ்தலம் அந்த ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதாக இருக்க வேண்டும்.
Now, what denomination system can you pin this to?
இப்பொழுது எந்த ஸ்தாபனத்திற்கு அல்லது எந்த ஒழுங்குமுறைக்கு இதை பொருத்தமாக குறிப்பிட முடியும்?
What church?
எந்த சபையை நீங்கள் குறிப்பிட முடியும்?
Catholic, Protestant, Jewish, whatever it is, what system, denomination can you pin that to without a blemish on it?
கத்தோலிக்கா, ப்ரொடெஸ்டன்டா, யூதமார்க்கமா, அது என்னவா இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு ஸ்தாபனம் எதன் மேல் ஒரு பழுதும் இல்லை என்று உங்களால் குறிப்பிட முடியும்?
It's all rejected and refused.
அவைகளெல்லாம் தள்ளப்பட்டதும் ஏற்றுக்கொள்ள மறுத்ததுமாய் இருக்கிறது.
But there is a place. Hallelujah.
ஆனால் ஒரு ஸ்தலம் இருக்கிறது. Hallelujah.
That place is in Jesus Christ.
அந்த ஸ்தலமானது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கின்றது.
There's not a blemish on him.
அவர் மீதில் ஒரு பழுதும் கிடையாது.
There's no fault in him.
அவருக்குள் ஒரு தவறும் கிடையாது.
You cannot pin this.
இதை அவர் மீதில் சுமத்த முடியாது.
All these people try to do so, say their church is without fault and all this.
இப்படியெல்லாம் செய்ய முயற்சிக்கின்ற எல்லா ஜனங்களும் அவருடைய சபையானது பழுதற்றதாக இருக்கிறது, இன்னும் மற்றெல்லாமும் உண்டு என்று கூறுகிறார்கள்.
It's filthy word breakers, lovers half dead Laodicean creed, but it is not the truth.
அது அசுத்தமான வார்த்தைய மீறுகிறவர்களும் உலக நேசமுள்ளவர்களும் பாதி மறித்தவர்களும் லவோதிக்கேயரும் அசுசியான கோட்பாடுமாய் இருக்கிறது. ஆனால் அது சத்தியம் அல்ல.
But even Pilate himself, his enemy, said, I can find no fault in him. His own enemy testified there was no fault in him.
ஆனால் அவருடைய எதிராளியான பிலாத்தும் கூட அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று தான் சொன்னான். அவருடைய சொந்த எதிரியும் கூட அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று
சொன்னான்.
அவர் மீது நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் சுமத்த முடியாது. அவருடைய நாட்களில் இருந்த ஆசாரியரிடத்தில் அவர், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் ஒரு பாவி என்று உங்களில் யாரால் என்னை சுட்டி காட்ட முடியும் என்று
சொன்னார்.
நாங்கள் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை எனக்கு சுட்டி காட்டுங்கள்.
Frankly, there's not a one of them hardly but what's murdered and done everything there is on the calendar to do hard.
வெளிப்படையாக சொன்னால், கொலை செய்யப்பட்டதையும் செய்யக்கூடாத காரியங்களை செய்ததாக அட்டவணையில் எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் செய்ததை தவிர வேறு ஒன்றையும் அவர்களுக்குள் நீங்கள் சுட்டி காட்ட முடியாது. அப்படி இருந்தும் அவர்களை சபையில் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். எந்த கோட்பாட்டிலும் அல்லது ஸ்தாபனத்திலும் தேவன் சந்திக்கின்றதான ஆராதனை ஸ்தலமாய் இருக்கவே முடியாது. இப்பொழுது நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நான் புண்படுத்த விரும்பவில்லை, ஆனால் நான் ஒரு செய்திக்கு உத்தரவாதம் உள்ளவனாக
இருக்கிறேன்.
அந்த செய்தி என்னவென்றால், இந்த குழப்பத்தின் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள் என்பதே.
Where am I going to take you to?
அப்படி நான் உங்களை வெளியே வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டால் நான் உங்களை எங்கே கொண்டு போக போகிறேன்?
Would I take you to the Branham Tabernacle? It's as much fault as any of the rest of them.
நான் உங்களை பிரன்னாம் ஜெபகுடாரத்துக்கு கொண்டு போவேனானால் மற்றவளை போன்றே அதுவும் அவ்வளவு குறைவுகளை உடையதாக இருக்கிறது.
But there's one place I can take you to where you're safe and protected from death. That's in Jesus Christ. It's God's place of worship.
ஆனால் நான் உங்களை கொண்டு போகத்தக்கதான இடம் ஒன்றுதான் இருக்கிறது. அங்கே நீங்கள் பத்திரமாகவும் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதாயும் இருப்பீர்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் உள்ள தேவனுடைய ஆராதனை ஸ்தலம்.
That's the place I'm introducing to you tonight where God put his name.
தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்ததான அந்த இடத்தை தான் நான் இன்றிரவு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
Where he promised he'd meet every person that come in there, he'd worship with him, he'd feast with him. That's in Christ.
அங்க அதற்குள்ளாக வருகின்ற ஒவ்வொரு நபரையும் நான் சந்திப்பேன் என்று அவர் வாக்களித்துள்ளார். அவனோடு ஆராதித்து அவனோடு புசிப்பேன் என்றார். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக.
Not in no church, no tabernacle, but in Christ, he is God's tabernacle.
எந்த ஒரு சபைக்குள்ளும் அல்ல, எந்த கூடாரத்திலும் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக அவரே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறார்.
He is a place that God came into himself and dwelt in him.
தேவன் உள்ளே வந்ததுமான ஸ்தலம் அவரே, வந்து அவருக்குள் வாசம் பண்ணினதும் அவரே.
This is my beloved son in whom I'm pleased to dwell in.
இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவருக்குள் வாசம் பண்ண பிரியமாயிருக்கிறேன்.
That's where God tabernacle brought his name and placed it up on Jesus Christ.
அங்கேதானே தேவன் வாசம் பண்ணி தம்முடைய நாமத்தை கொண்டு வந்து அதன் பேரில் அதை சூட்டினார், இயேசு கிறிஸ்துவின் பேரில்.
Therefore his name was put in a man, his son Jesus Christ, in which he tabernacled himself.
ஆகையினால் அவருடைய நாமமானது ஒரு மனிதனின் மேல், அவருடைய குமாரனின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் சூடப்பட்டது. அவர் அவருக்குள்ளாக குடிகொண்டார்.
In that tabernacle were in a type the old Jerusalem.
பழைய எருசலேமின் பாவனையாக சொல்லப்பட்ட அந்த வாசஸ்தலத்தில்,
the old feast, the old temple was a type.
பழைய பண்டிகைகள், பழைய வாசஸ்தலம் ஒரு பாவனையாக இருந்தது.
When the smoke came in the day that the ark went into the covenant and settled down and the voice of God was heard from it.
உள்ளே புகையானது வந்தபோது, அதாவது உடன்படிக்கை பெட்டியானது ஒரு உடன்படிக்கையாய் உள்ளே கொண்டு வரப்பட்ட நாளிலிருந்து அதற்குள்ளிருந்து தேவனுடைய சத்தமானது கேட்கப்பட்டது.
So did the voice of God be heard coming into the tabernacle, Jesus Christ.
அதேவிதமாக இயேசு கிறிஸ்துவாகிய வாசலுக்குள் வரும்போது தேவனுடைய சத்தமானது கேட்கப்படும்.
Which the old natural was a type and a shadow of the new.
அதில் அந்த இயற்கையான பழைய காரியமானது புதிய காரியத்திற்கு ஒரு பாவனையாயும் நிழலாயும் இருக்கிறது.
And when he came into Christ, he said, "This is my beloved son in whom I'm pleased to dwell in."
அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தபோது அவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவருக்குள் வாசம் பண்ண பிரியமாயிருக்கிறேன்.
And I'll choose the place நான்
ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு அங்கே என்னுடைய நாமத்தை சூட்டுவேன், அங்கே நான் மனிதனை சந்திப்பேன், அங்கேதான் நான் ஆராதிக்கப்படுவேன் என்று சொன்னார்.
God chose the place.
தேவன் ஸ்தலத்தை தெரிந்து கொண்டார்.
Not in no church denomination, but in Jesus Christ. Yes, sir.
எந்த ஒரு சபை ஸ்தாபனத்திலும் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆமையா.
It must also be without a blemish, as I said.
நான் சொன்னது போன்று ஒரு பழுதும் இல்லாதவராய் அவர் இருக்க வேண்டும்.
No denomination can claim that. They do their antichrist.
எந்த ஒரு ஸ்தாபனமும் அதை தனக்கென்று உரிமை பாராட்ட முடியாது. அப்படி அவர்கள் செய்வார்களே ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார்கள்.
Now we find out. Here notice his shadow again.
இப்பொழுது இங்கே நாம் கண்டறிவது மறுபடியும் அவருடைய நிழலை கவனிக்கவும்.
The lamb is to be kept up.
ஆட்டுக்குட்டியானது வைத்து வைக்கப்பட வேண்டி இருந்தது.
Now this is down in Exodus 12, if you're marking it down. Exodus 12, 3 to 6.
இதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டுமானால் இது யாத்திரையாகவும் 12:3 உள்ளது.
The lamb must be kept up 4 days to be tried to see if it's worthy to go to the sacrifice yet.
ஆட்டுக்குட்டியானது 4 நாட்களுக்கு வீட்டில் வைக்கப்பட்டு அதை பலியிடுவதற்கு முன்பாக அது தகுதி உள்ளதா என்று இந்த 4 நாட்களில் பரிசோதித்து பார்க்க வேண்டியதா இருந்தது.
Must be examined over and over for 4 days to see if there's a blemish on it.
அது தெரிந்து கொள்ளப்பட்டு அதில் பழுது ஏதாவது இருக்கின்றதா என்று 4 நாட்களுக்கு வைத்து வைத்து
see if there's any sickness in it. See if there's anything wrong with the lamb.
அதில் ஏதாவது சுகவீனம் உள்ளதா, அந்த ஆட்டுக்குட்டியில் ஏதாவது குறையாக உள்ளதா என்று பரிசோதிக்க வேண்டியதா இருந்தது.
It must be kept up 4 days.
அது 4 நாட்களுக்கு வைத்து வைக்கப்பட வேண்டியதா இருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், யாராவது அது என்ன ஏதோ சிறியதானே என்று ஒரு கால் நினைத்து 14 கொண்டிருப்பார்கள்.
But remember, they took the lamb on the 10th day of the month and killed it on the 14th day of the month. See?
ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கட்டும், அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த மாதம் 10th தேர்ந்தெடுத்து அந்த மாதம் 14th அதை கொன்றார்கள். புரிகின்றதா?
Which is kept up for 4 days.
அது 4 நாட்களுக்கு வைத்து வைக்கப்பட வேண்டும்.
Now, Jesus, God's name lamb, went into Jerusalem and never came out again until after his death, burial, and resurrection.
இப்பொழுது தேவ நாம ஆட்டுக்குட்டியான இயேசுமானவர் எருசலேமுக்குள்ளாக போய் அவருடைய மரணம் அடக்கம் உயிர் தேடுதல் ஆகமட்டாக வெளியே வரவே இல்லை.
He was kept up under critics for 4 days and 4 nights.
அவர் குறை கூறுபவருக்கு கீழாக 4 பகலும் 4 இரவுமாக வைத்து வைக்கப்பட்டார்.
How perfect that lamb was tied.
அந்த ஆட்டுக்குட்டியானது எவ்வளவு பரிபூர்ணமான பாவனையாயிருக்கிறது.
Kept up for 4 days.
4 நாட்களுக்கு வைத்து வைக்கப்பட்டது.
That's when Pilate said, I can find no fault in him.
அதே பொழுதென்றால் அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று பிலாத்து சொன்னதிலிருந்து.
Another shadow of him. No bone could be broken in him, which is perfectly.
அவரை குறித்த இன்னொரு நிழல், அவரில் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படுவதில்லை, அது அவ்வளவு பரிபூர்ணமாய் நிறைவேறிற்று.
When they couldn't killing a sacrifice, they couldn't break a bone. If it was refused.
பலியை கொல்லுவதில் அவர்களால் ஒரு எலும்பையும் முறிக்க முடியவில்லை. அப்படி முறிக்கப்படுமானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
And they already drove the hammer back to break the bones in the legs of Christ when they said he's already dead.
கிறிஸ்துவின் கால்களின் எலும்பை முறிக்கும்படியாய் அவர்கள் சுத்தியலே உரிமையினர்களாய் வந்து அவர் ஏற்கனவே மரித்து விட்டார் என்றார்கள்.
They pierced his side and found blood and water.
அவருடைய விலாவில் ஈட்டியினால் குத்தி ரத்தமும் தண்ணீரும் வர கண்டார்கள்.
Notice again another great thing here. I won't skip it by because he was represented in the offerings, the meal offerings.
கவனியுங்கள், மறுபடியும் இங்கே இன்னொரு பெரிய காரியம் என்று சொல்லாமல் இருக்க போவதில்லை. ஏனென்றால் பலியில், போஜன பலியில் அவர் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளார்.
I remember one time they had a school in the Bible called the school of the prophets. And it was quite a school.
எனக்கு நினைவிருக்கிறது, வேதத்தில் ஒரு நேரத்தில் தீர்க்கதரிசி பள்ளிக்கூடம் என்ற ஒரு பள்ளி இருந்தது. அது ஒரு பெரிய பள்ளி.
And we find out that Elijah went up there to that school one day.
ஒரு நாளில் எலியா அந்த பள்ளிக்கு போய் இருந்ததாக நாம் கண்டறிந்தோம்.
They said they prayed him to leave, said when you're around here things are too straight, so they wanted to get away.
அவர்கள் அவனிடத்தில் நீங்கள் இங்கே இருக்கின்ற போது காரியங்கள் மிகவும் கடினமாக இருக்கிறது, ஆகவே நீர் போய்விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள்.
And they went out to get him a dinner, and a bunch of the priests went out, or the prophets, to get some peace to make a dinner for him.
ஒரு கூட்ட ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் சில பருப்புகளை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க வெளியே சென்றிருந்தார்கள்.
And when they did, they gathered a great big apron full of them.
அவர்கள் அதை செய்த போது அவர்கள் மடி நிறைய கொம்மட்டி காய்களை கொண்டு வந்தார்கள்.
And when they come back, it was wild gourds, which was poison. And they threw them into the pot.
அவர்கள் வந்தபோது ஏதோ காட்டு காய்களை கொண்டு வந்தார்கள். அது விஷமா இருந்தது. அதை அவர்கள் பானையில் போட்டார்கள்.
And the pots began to boil.
அந்த பானை கொதிக்க ஆரம்பித்தது.
And they, somebody said, "Alas, there's death in the pot. Now we can't even eat."
யாரோ ஒருவர் அப்பொழுது பானையிலே சாவு இருக்கிறது, இப்பொழுது எங்களால் சாப்பிட முடியாது என்று சொன்னார்கள்.
And Elijah said, "Bring me a handful of meal."
ஒரு கைப்பிடி நிறைய மாவு கொண்டு வாருங்கள் என்று எலியா சொன்னான்.
And he took the meal and threw it into the pot and said, "Eat. The pot's healed."
அவன் அதை எடுத்து பானையிலே போட்டு சாப்பிடுங்கள், பானையில் சாவு நீக்கப்பட்டது என்று சொன்னான்.
The meal offering was Christ.
அந்த போஜன பலி கிறிஸ்துவே.
Every burr had to be set the same and every little piece of meal had to be ground the same for the meal offering.
போஜன பலியில் பங்கெடுக்கும் வஸ்துக்கள் எல்லாம் ஒரே சீராக அறுத்திருக்கப்பட வேண்டும்.
Showing that he is a healer, he substitutes and takes away death and puts life for the true law.
அவரே சுகமளிக்கிறவர் என்றும் தம்மை பதிலாக நிறுத்தி மரணத்தை அதிலிருந்து நீக்கி இரண்டு பிரமாணங்களை கொண்டு ஜீவனை அதில் அளிக்கிறார் என்பதனை காட்டும்படியாக அப்படி செய்யப்படுகிறது.
Hallelujah! Where death is one place, when Christ comes in, life comes in.
Hallelujah! எந்த ஒரு ஸ்தலத்தில் மரணம் இருக்கின்றதோ அங்கே கிறிஸ்து உள்ளே வரும்போது ஜீவன் உள்ளே வருகின்றது.
He's the same yesterday, today and forever.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவர் அவரே.
And where there was death, there became life because that Christ was brought in. The meal offering.
எங்கே மரணம் இருந்ததோ அங்கே ஜீவன் உண்டானது. ஏனென்றால் போஜன பலியாகிய கிறிஸ்து உள்ளே கொண்டு வரப்பட்டார்.
What a great lesson that these things would be if we take time to break them out.
நாம் அவகாசம் எடுத்துக்கொண்டு இவைகளை பிட்டு ஆராய்ந்து பார்ப்போமானால் என்ன ஒரு பெரிதான பாடமா இவைகள் இருக்கும்.
Now, no, not one word of the shadows fail.
இப்பொழுது கவனியுங்கள், நிழல்கள் பற்றின வார்த்தையில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை.
Not one word ever failed of the shadow. Everything tied perfectly.
நிழலை பற்றின ஒரு வார்த்தையும் கூட இதுவரை தவறி போகவில்லை. எல்லா காரியமும் பாவனையில் பரிபூர்ணமாயிருக்கிறது.
He's God's chosen place of worship and God's name is given to him.
அவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம். தேவனுடைய நாமம் அவருக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது.
He is God's place of worship and God's name is given to him.
அவரே தேவனுடைய ஆராதனை ஸ்தலம். தேவனுடைய நாமம் அவருக்கே கொடுக்கப்பட்டுள்ளது.
He is the word of God and he is the name of God.
அவரே தேவனுடைய வார்த்தையும் அவரே தேவனுடைய நாமமாயிருக்கிறார்.
He is both the word of God and the name of God.
தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய நாமமும் இரண்டும் அவராயிருக்கிறார்.
He was the word made flesh.
வார்த்தை மாம்சமானதும் அவராயிருக்கிறார்.
He was the word of God, lamb of God, name of God and was God.
அவரே தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆட்டுக்குட்டியும் தேவனுடைய நாமமும் அவரே தேவனுமாயிருந்தார்.
That's what he was. The chosen and only place of worship to God.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு தலமமாக அவர்தானே இருந்தார்.
God refuses any other place besides in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக வேறு எந்த ஒரு ஸ்தலத்தையும் தேவன் நிராகரிக்கிறார்.
You cannot worship him anywhere.
உங்களால் வேறு எந்த இடத்திலும் அவரை ஆராதிக்க முடியாது.
He said, "In vain they do worship me, teaching for doctrine the commandments of man."
மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாய் போதித்து அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார் என்று அவர்
சொல்லியுள்ளார். இதுதான்
மார்க்கம், அதுதான் மார்க்கம் என்று போதிக்கின்ற கொள்கைகளும் கோட்பாடுகளும் மற்றெல்லா காரியங்களும் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது.
And Jesus said, "I am the way, the truth and the life, and no man can come to God except by me."
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது என்று இயேசு சொன்னார்.
In other words, I am the door to the sheepfold. All without are thieves.
வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் ஆட்டு தொழுவத்திற்கு நானே வாசல். வேறு வழியாய் வருகின்ற யாவரும் திருடர்களாய் இருக்கிறார்கள் என்பதாகும்.
He is the only approach.
அணுகக்கூடிய ஒரே ஒரு வழி அவரே.
He's the door, he's the way, the truth, the life.
அவரே வாசலாயிருக்கிறார், அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனுமாயிருக்கிறார்.
All that there is, the only entrance, the only place, the only worship, the only name.
இருக்கின்ற எல்லா காரியமும் ஒரே வழியும் ஒரே ஸ்தலமும் ஒரே ஒரு ஆராதனையும் ஒரே ஒரு நாமமாயிருக்கிறது.
Everything is tied to Jesus Christ.
Ella kaaryangalum Yesu Kristuvinil kattapattathaayirukkirathu.
All the Old Testament is tied to him, the New Testament tied to him.
Ella palaya erpaadum avarudathil kattapattirukkirathu. Puriya erpaadum avarudathil kattapattirukkirathu.
And the church today is tied to him by the word of
his commandment.
அவருடைய கற்பனைகளின் வார்த்தையினால் சபையானது அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது.
Not another place or another name or anywhere where God ever promised to meet a man, only in Jesus Christ, his chosen place of worship.
அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே அன்றி வேறொரு ஸ்தலமோ அல்லது வேறொரு நாமமோ அல்லது வேற எங்கேயோ ஒரு மனிதனை சந்திப்பதாக தேவன் ஒருபோதும் வாக்களித்தது கிடையாது.
Notice, God has promised to meet his worshippers in only this one place.
கவனியுங்கள், இந்த ஒரே ஒரு ஸ்தலத்தில் தான் தம்மை ஆராதிப்பவர்கள் சந்திப்பதாக தேவன் வாக்களித்துள்ளார்.
And that is of his own choosing, not of our choosing, not of our thinking, but of his thinking, his choosing.
அதுவும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டதும் நம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டதல்ல, நம்முடைய சிந்தனையின்படியாய் அல்ல, ஆனால் அவருடைய சிந்தனையின்படியே அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படியே ஆயுள்ளது.
And it would be the place where he put his name, where he chose.
அவருடைய நாமத்தை அவர் தரிப்பிக்கின்ற ஸ்தலமாய் அது இருக்கும். அது அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படியாயிருக்கும்.
So we find out that we find where his name was, what he chose, by his own choosing.
ஆகவே அவர் எது தெரிந்து கொண்டாரோ அங்கே அவருடைய நாமத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் கண்டறிந்தோம், அவருடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலினால்.
Now that we have found the place he put his name, that is in Christ Jesus.
இப்பொழுது அவருடைய நாமத்தை அவர் தரிப்பித்தான ஸ்தலத்தையும் அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்.
And there is no other place or no other name. Are you satisfied of that? Say amen.
வேற எந்த ஒரு ஸ்தலமும் வேற எந்த ஒரு நாமமும் இல்லை என்று கண்டறிந்தோம், அதை குறித்து திருப்தி தானே, ஆமென் என்று சொல்லுங்கள்.
Now the thing of it is, if we find where the place is.
இப்பொழுது காரியம் என்னவென்றால் அந்த ஸ்தலம் எங்குள்ளது என்று நாம் கண்டறிந்தபடினால்,
the worship place is nowhere accepted, only in Christ.
கிறிஸ்துவுக்குள் அல்லாமல் வேறெந்த ஸ்தலமும் ஆராதனைக்காக எங்கேயும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
You can repent. You can do that. But you're not worshiping yet. You're asking for pardon.
நீங்கள் மனம் திரும்பலாம், நீங்கள் அதை செய்யக்கூடும், ஆனால் நீங்கள் இன்னமும் ஆராதித்துக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் மன்னிப்பைத்தான் கோருகிறீர்கள்.
Peter said on the day of Pentecost, when they seen them all speaking with tongues and great signs and wonders taking place.
When they go to Nanandavagal ellarum anniya baachagalil pesikondu periya arpadangalum adayalangalum sambhavithuk kondirundathai avargal kandapore.
They begin to laugh. The church didn't say these men are full of new wine. They act like drunk people.
Avargal sirikka aarambithu sabaiyarai seidathu. Avargal pudhiya thaatcharasathinal irundirukkirargal. Avargal verithavargalai pol nadandhu kolugirargal endru sonnargal.
Mary, the virgin, all of them was together. 120 of them.
கன்னிகையாகிய மரியாளும் மற்றவர்கள் எல்லாரும் ஆக 120 பேர்
கூடியிருந்தனர்.
அவர்கள் குடித்தவர்களை போன்று தள்ளாடி கொண்டும் அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டும் இப்படியாக
இருந்தார்கள்.
இந்த மனிதர்கள் புதிய திராட்சரசத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள்
சொன்னார்கள்.
ஆனால் பேதுரு எளிமை என்ற மனிதர்களே, சகோதரர்களே, இந்த மனிதர்கள் புதிய தாட்சரசத்தினால் நிறைந்திருக்கவில்லை. ஏனென்றால் இன்றைய தினத்தின் மூன்றாம் மணி வேளையாயிருக்கிறது.
ஆனால்
இதுவோ யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைத்தபடியாயிருக்கிறது. இதோ கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை
ஊற்றுவேன். Upon my hands maids and maid servant will I pour out of my spirit.
உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
I'll show signs in the heavens above and on earth, fire, pillars of fire, vapors of smoke.
உயர வானத்திலும் பூமியிலும் அக்னியும் அக்னி ஸ்தம்பங்களையும் புகை ஸ்தம்பங்களையும் அடையாளங்களையும் காட்டுவேன்.
It shall come to pass before the great and terrible day of the Lord shall come that whosoever shall call upon the name of the Lord shall be saved.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதே ஆகும் என்றான்.
When they heard this, they were pricked in their heart and said, "Man and brother, what can we do?"
அவர்கள் இதை கேட்டபொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், மனிதர்களே, சகோதரமார்களே, நாங்கள் என்ன செய்யலாம் என்றார்கள்.
Peter said, "Repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins."
பேதுரு அவனை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்
கொள்ளுங்கள். For the promises that all future generations.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெறுவீர்கள். பாகத்தத்தமானது வரப்போகின்ற எல்லா தலைமுறைகளுக்கும் உள்ளது.
Now we find that. Now we want to find how we get into him.
இப்பொழுது நாம் அதை கண்டறிந்தோம். இப்பொழுது நாம் எப்படி அவருக்குள்ளாக போக முடியும் என்பதை கண்டறிய வேண்டும்.
How do we get into this place of worship?
இந்த ஆராதனை தலத்திற்குள்ளாக நாம் எப்படி பிரவேசிக்க முடியும்?
1 Corinthians 12 settles it.
1 கொரிந்தியர் 12 அதை தீர்த்து வைக்கிறது.
For by one spirit.
ஏனென்றால் நாம் ஒரே ஆவியினால்.
Not by one church. Not by one creed.
ஒரே சபையினால் என்றல்ல, ஒரே கோட்பாட்டினாலும் அல்ல.
Not by one pastor. Not by one bishop.
ஒரே போதகரால் என்றல்ல, ஒரே பேராயரா என்றல்ல.
Not by one priest.
ஒரே ஆசாரியனால் அல்ல.
But by one Holy Spirit. We are all baptized into one body, which is the body of Jesus Christ.
ஆனால் ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்.
And subject to every gift that lays in that body. Yes, sir.
அந்த சரீரத்தில் உண்டாயிருக்கின்ற ஒவ்வொரு வரத்திற்கும் நாம் பங்காளிகளாக ஆகின்றோம். ஆமையா?
No joining, no reciting of creeds, no pumping up, letting down, handshaking another.
சேர்ந்து கொள்வதல்ல, கோட்பாடுகளை திரும்ப திரும்ப சொல்லுவதல்ல, எழுச்சி ஊட்டுவதல்ல, குறைந்து போவதும் அல்ல, கை குலுக்குவதல்ல, அல்லது வேறு எந்த காரியமும் அல்ல.
But by birth we are baptized into the body of Jesus Christ. Amen.
ஆனால் பிறப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். Amen.
By one Holy Spirit we are all baptized into one body.
ஒரே பரிசுத்த ஆவியானவரால் நாம் யாவரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம்.
And what is that body?
அந்த சரீரம் என்ன?
In the beginning was the word and the word was with God and the word was God.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது.
And the word was made flesh and dwelt among us.
அந்த வார்த்தை மாமிசமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார்.
How can we be in that body and deny one word of it? Or place it off somewhere else. That's not even in the body.
எப்படி அந்த சரீரத்திற்குள்ளாக இருந்து கொண்டு நம்மால் வார்த்தையை மறுக்க முடியும்? அல்லது சரீரத்திலேயே இல்லாததாய் அதை வேறு எங்கேயாவது எப்படி பொருத்த முடியும்?
How can we ever do it?
நம்மால் அதை எப்படி செய்ய முடியும்?
God's chosen place. Notice.
கவனியுங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம்.
And when you are truly baptized into him, the true evidence is that you believe him the word.
நீங்கள் உண்மையாகவே அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றபோது உண்மையான அத்தாட்சி என்னவென்றால், நீங்கள் அவரை வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள் என்பதாகும்.
How can you be a part of him and then deny him?
நீங்கள் எப்படி அவரில் ஒரு பாகமாய் இருந்து கொண்டு அவரை மறுக்க முடியும்?
How can I deny my hand be my hand?
என்னுடைய கரமாய் இருக்கும்போது என்னால் எப்படி என் கரத்தை மறுக்க முடியும்?
If I do this, something mentally wrong with me.
அப்படி நான் செய்வேனானால் என்னுடைய மூளையில் ஏதோ கோளாறு இருக்க வேண்டும்.
And how can I if there's something mentally wrong with me, deny that's my hand, deny that's my foot.
எனக்கு ஏதோ மூளையில் கோளாறு இருக்குமானால் என்னுடைய கரம் அல்லவென்று மறுப்பேன், என்னுடைய கால் அல்லவென்று மறுப்பேன்.
There's something spiritually wrong with the believer that denies any word that God ever said and promised.
தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின எந்த வார்த்தையும் மறுக்கின்ற ஒரு விசுவாசியத்தில் அங்கே ஏதோ ஆவிக்குரிய கோளாறு இருக்கின்றது.
There's something spiritually wrong with that so-called believer.
விசுவாசி என்று அழைக்கப்படுகின்ற அவரிடம் ஏதோ ஆவிக்குரிய கோளாறு இருக்க வேண்டும்.
You can't deny one letter of him because you have become a part of the same.
அவரை குறித்த ஒரு சிறு எழுத்தும் கூட உங்களால் மறுக்கப்பட முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதில் ஒரு பாகமாகிவிட்டீர்கள்.
You are part of him because you're baptized into him.
நீங்கள் அவரில் ஒரு பாகமாக ஆனீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள்.
By the Holy Spirit has brought you into the body of Jesus Christ.
அவருடைய சரீரத்திற்குள்ளாக உங்களை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள்.
What a beautiful thing.
என்ன ஒரு அற்புதமான காரியம்.
God had a certain place to meet. He met Abraham. And there Abraham worshiped.
சந்திப்பதற்கென்று தேவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை உடையவராயிருக்கிறார். அவர் ஆபிரகாமை சந்தித்தார். அங்கே ஆபிரகாம் அவரை ஆராதித்தார்.
All down through the testament.
பழைய ஏற்பாட்டின் காலம் முதலாக எல்லாம் அப்படியேதான்.
And his promised word will be interpreted in you by him.
அவருடைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையானது உனக்குள்ளாக அவர் மூலமாக வியாக்கியானிக்கப்படும்.
Did you get that?
உங்களுக்கு அது புரிகின்றதா?
The word that he promised to fulfill in the day that you're living in.
நீங்கள் ஜீவிக்கிற நாட்கள் நிறைவேறும்படியாக அவர் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையானது
You will be a written epistle of God, read of all men.
எல்லாராலும் வாசிக்கப்படுகின்றதான தேவனுடைய எழுதப்பட்ட நிருபங்களாய் நீங்கள் இருப்பீர்கள்.
Not what you claim, but what God does through you will speak out louder than anything you can claim.
என்னிடம் உள்ளதென்று நீங்கள் உரிமை பாராட்டுவதல்ல, ஆனால் தேவன் உன் மூலமாக செய்கின்ற காரியங்கள் உங்களால் உரிமை பாராட்டக்கூடியவர்களை காட்டிலும் உரத்த சத்தமாய் பேசும்.
God said, "These signs shall follow them that believe." That speaks to you.
தேவன் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று அந்த காரியங்கள் உங்கள் மூலமாக பேசும்.
He spoke of this age. What would be now?
இப்பொழுது எப்படியா இருக்கும் என்று அவர் இந்த காலத்தை குறித்து பேசினார்.
The believers of this age has to believe this. What he promised today.
இந்த காலத்தில் உள்ள விசுவாசிகள் இந்நாட்களுக்கு அவர் என்ன வாக்கு பண்ணியுள்ளாரோ அதை விசுவாசிக்க வேண்டும்.
Just the same as they had to come into the ark to be saved, go out of Egypt to be saved.
ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் பேழைக்குள் நுழைந்து போன்றும் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிந்து போன்றும் அதே விதமாக உள்ளது.
They have to come into Christ to be saved now, into the word message. That he's the same yesterday, today and forever.
இப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற செய்திக்குள்ளாக வர வேண்டியவர்களாயிருக்கிறார்கள்.
How do you get into it? By baptism.
நீங்கள் அதற்குள்ளாக எப்படி போக போகிறீர்கள்? ஞானஸ்நானத்தின் மூலமாக.
Baptism of what? Water by the Holy Ghost.
எதனாலான ஞானஸ்நானம்? தண்ணீரா? பரிசுத்த ஆவியினால்.
One spirit, we're all baptized into this one body.
ஒரே ஆவியினாலே நாம் யாவரும் இந்த ஒரு சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்.
And his promised word.
அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தை.
He will not, you won't have to interpret it. He will interpret it through you. What you are doing, what he promised to do.
வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் என்ன வாக்களித்துள்ளார் என்பதை அவர் உங்கள் மூலமாக அதை வியாக்கியானிப்பார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
The church that follows him will be so much like him until the people know.
அவரை பின்பற்றுகிற சபையானது அவ்வளவாய் அவரை போன்று ஜனங்கள் அதை அறியும்படியாயிருக்கும்.
Look at Peter and John when there was question about healing a man at the gate called Beautiful.
அலங்கார வாசலில் சுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பேதுருவையும் யோவானையும் அவர்கள் விசாரித்த போது அவர்களை கவனியுங்கள்.
They said they perceived those priests did that they were both ignorant and unlearned men.
அவர்கள் படிப்பறியாதவள் என்றும் பேதுமொழிகள் என்றும் அந்த ஆசாரியர்கள் அறிந்திருந்தார்கள்.
But they take notice that they had been with Jesus.
ஆனால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவள் என்று கண்டுகொண்டார்கள்.
Because what? They were doing the things that he did.
எக்காரணத்தை கொண்டு அவர் செய்த கிரியைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தபடியினால்.
It must be about the Father's business. And today it must be the same.
பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் அவர் இருக்க வேண்டும். இன்றைக்கும் அது அதே விதமாகத்தான் இருக்க வேண்டும்.
Now remember, he's the same yesterday, today and forever.
இப்போ நினைவிருக்கட்டும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆனதவராயிருக்கிறார்.
For God meets you in him, the only place there is.
இருக்கின்றதான அந்த ஒரே ஸ்தலத்தில் அவருக்குள் தேவன் உங்களை சந்திக்கிறார்.
For that is where he has chosen to put his name. In Jesus.
ஏனென்றால் அங்கேதான் அவருடைய நாமத்தை தரிப்பிக்க அவர் தெரிந்து கொண்டார். இயேசுவுக்குள்ளாக.
Jesus is the name of God.
இயேசுதான் தேவனுடைய நாமம்.
Remember, Father, Son, Holy Ghost is titles to the name Jesus Christ.
நினைவிருக்கட்டும், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குரிய பட்டப்பெயர்களாக இருக்கிறது.
When Matthew said, "Go ye therefore, teach all nations, baptizing them into the name of the Father, of the Son, and of the Holy Ghost."
மத்தேயுவில் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா தேசங்களுக்கும் உபதேசித்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொன்னபோது.
How it's been misinterpreted and say in the name of the Father, name of the Son, name of the Holy Ghost.
இன்றைக்கு அது எப்படி தவறாக வியாக்கியானிக்கப்பட்டு பிதாவுடைய நாமத்தினால், குமாரனுடைய நாமத்தினால், பரிசுத்தாவின் நாமத்தினால் என்று சொல்லப்படுகிறது.
It's not even written.
அது எழுதப்படவும் கூடவில்லையே.
It's in the name singular of the Father, Son, Holy Ghost.
அங்கே பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் என்று ஒருமையாக எழுதியிருக்கிறது.
Father's not a name, Son's not a name, Holy Ghost is not a name. It's a title.
பிதா என்பது ஒரு நாமம் அல்ல, குமார் என்பது ஒரு நாமம் அல்ல, பரிசுத்தாவி என்பது ஒரு நாமம் அல்ல, அது ஒரு பட்டப்பெயர்.
10 days later Peter stood up and said, repent every one of you and be baptized in the name of Jesus Christ.
10 நாட்களுக்கு பின்னர் பேதுரு எழும்பி நின்று நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னான்.
Then he did what he told him not to do, he did what he told him to do.
அப்படியானால் அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தான், அவர் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்தான்.
The name of the Father, Son and Holy Ghost is the Lord Jesus Christ.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது.
Every person in the New Testament was baptized in the name of the Lord Jesus Christ.
புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டார்கள்.
Not one person in the Bible was ever baptized in the titles of Father, Son, Holy Ghost.
பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டப்பெயர் ஞானஸ்நானம் பெற்றதாக வேதத்தில் ஒரு மனிதனும் இல்லை.
That never did come into existence until the Nicaea Creed was put on at Nicaea, Rome.
ரோமா புரியிலே நியாசாவில் நியாசா கோட்பாடு கொண்டு வரப்பட்டமாக அது இருந்ததாகவே இல்லை.
There was an order of the Catholic Church found vindicated the same thing in the catechism.
அது கத்தோலிக்க சபையின் ஒழுங்குமுறையின்படியாய் அவர்களுடைய போதனையின்படியாய் ரூபகாரப்படுத்தப்பட்டதாய் காணப்பட்டது.
I've got it. It's right. Facts of our faith and so forth.
அது என்னிடம் இருக்கின்றது, அது உண்மை, எங்களுடைய விசுவாசத்தை பற்றின உண்மைகள் மற்றும் அது போன்றவை.
That it absolutely is a Roman Catholic creed.
அது முற்றிலுமாக ஒரு ரோமன் கத்தோலிக்க கோட்பாடு.
They'll tell you it's not the Bible, but they say they have power to change them words if they wish to because of the Pope.
அது வேதத்தில் இல்லை என்றும் ஆனால் வேண்டுமென்றால் அந்த வார்த்தைகளை மாற்றி அமைக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு போப்பு நிமித்தமாக என்று அவர்கள் சொல்வார்கள்.
I differ.
நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்.
Jesus Christ is the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
And whosoever shall take one word out of this Bible said Jesus or put one word in it, his part will be taken from the book of life.
இந்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போடுகின்ற அல்லது ஒரு வார்த்தையை கூட்டுகின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்பட்டு போம் என்று இயேசு சொன்னார்.
One word, not a sentence or a paragraph, but a word.
ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் அல்ல, அல்லது ஒரு பத்தி அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை.
Whosoever shall take one word,
ஒரு வார்த்தை எடுத்து போடுகிற எவனொருவனும்.
In the beginning God fortified his people with his word.
ஆதியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையினால் அரண் உண்டாக்கினார்.
One word misconstrued caused every death, every heartache, every sorrow.
தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையானது எல்லா மரணத்திற்கும், எல்லா இருதய அடைப்பிற்கும், எல்லா துக்கத்துக்கும் காரணமாயிருந்தது.
She never broke a sentence, she broke a word.
ஏவாள் அவள் ஒரு வாக்கியத்தை உடைக்கவில்லை, அவள் ஒரு வார்த்தையை தான் உடைத்தாள்.
When Jesus came in the middle of the book, that's the first of the book.
இயேசுவானவர் வேதத்தின் மத்திய பாகத்தில் வந்தபோது இப்போது நான் சொன்னது முதலாவது புத்தகம்.
When Jesus came in the middle of the book, what did he say?
இயேசுவானவர் வேத புத்தகத்தின் மத்திய பாகத்தில் வந்தபோது அவர் என்ன சொன்னார்?
It is written that man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God.
மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது.
In the last of the book, Revelation, the 22nd chapter, the 18th verse, the very last part of the Bible.
கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 18 வசனத்தில் வேதத்தின் கடைகோடி பகுதியில்
Jesus speaks himself, said, I testify that if any man shall take one word out of this book or add one word to it, his part will be taken out of the book of life.
இயேசுவானவர் தாமே சொல்லுகிறார், நான் கடைசியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது எடுத்து போட்டாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும்.
Because he's a false prophet. And has misconstrued the people.
ஏனென்றால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருந்து அவன் ஜனங்களை தவறாக கொண்டு போனான்.
And their blood will be accounted to his hand of doing so.
அவ்விதமாக செய்வதனால் அவர்களுடைய ரத்தத்திற்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்.
We must keep that one place of worship that is Jesus Christ the Word, the same yesterday, today and forever.
நாம் ஆண்டவரை ஆராதனை வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவே.
Amen. All right.
Amen. சரிதானே?
Remember, there's no other meeting place to worship. Not a place. God chose it.
நினைவிருக்கட்டும், ஆராதிக்கும்படியாக சந்திக்கக்கூடிய ஸ்தலம் வேறு ஏதும் இல்லை, ஒரு ஸ்தலமும் இல்லை. தேவன் அதை தேர்ந்தெடுத்தார்.
John, way back, you know, at the time between the New and Old Testament.
யோவான் பழைய புதிய ஏற்பாடுகளுக்கும் இடையே உள்ள கட்டத்தில் காலங்களுக்கு முன்பாக இப்போது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள்.
ஜான் தட் கிரேட் ஈகிள் கம் ஃப்ளைங் ஃப்ரம் தி வில்டர்னஸ் ஒன் டே.
அந்த பெரிய கழுகாகி யோவான் ஒரு நாள் வனாந்திரத்திலிருந்து பறந்து வந்து கொண்டு
கிரேட் விங்ஸ் ஸ்ப்ரெட் ஹி லே டவுன் ஆன் தி பேங்க் ஆஃப் தி ஜார்டன்.
அதனுடைய மகத்தான இறக்கைகள் விரிக்கப்பட்டதா யோர்தான் நதிக்கரையில் வந்து இறங்கினது.
A great eagle prophet that bridges the way between the old and new testament.
பழைய புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வழியை ஒரு பெரிய கழுகு தீர்க்கதரிசி இணைத்து வைத்தது.
And he called him from right and left.
அவர்களை வலது இடது பக்கங்களிலிருந்து அவன் அழைத்தான்.
He was calling a day of repentance.
அவன் ஒரு மனம் திரும்புதலுக்கான நாளை அழைத்தான்.
Where come the Pharisees and Sadducees out?
பரிசேயர் சதுசேயர்களும் அங்கே வெளியே வந்தார்கள்.
He said, "Don't begin to say within yourself, 'We have Abraham to our father,' because I tell you, God's able to these stones to rise for Abraham."
அவர்களிடத்தில் அவன், ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள், ஏனென்றால் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவனாலே கூடும் என்றார்.
Oh my! When he began to throw his gospel out and saying, "There stands one among you who you don't know."
Oh, என்னே! அவன் தனது சுவிசேஷத்தை அறிவிக்க துவங்கி உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அவரை அறியீர்கள்.
I'm not yet identifying, but I'll know him when he comes.
நான் அவரை இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, ஆனால் அவர் வரும்போது நான் அவரை அறிந்து கொள்வேன்.
I'm not worthy to lose his shoe, but he'll baptize you with the Holy Ghost and fire.
அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் அவர் ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
He'll thoroughly purge his fire and he'll burn the chaff with unquenchable fire.
தொற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி பதரையோ அபியாத அக்னினால் சுட்டெரிப்பார் என்று சொல்லி சென்றான்.
That great gospel eagle sitting there as he crowed out his great threats.
அவன் தன்னுடைய மகத்தான மிரட்டல்களை சத்தமிடுகையில் அந்த மகத்தான பெரிய கழுகானது அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தது.
Philip come out, or Herod, the emperor at that time, proclamator, Mary's brother's wife.
அங்கே அவலட்சணம் வெளிவந்தது, அல்லது அந்த நேரத்தில் சக்கரவர்த்தியாய் தேசாதிபதியாய் இருந்த ஏரோது அவனுடைய சகோதரன் மனைவியை மணந்து
கொண்டான்.
அந்த பெரிய சுவிசேஷ கழுகானது அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்துக் கொண்டு அமைதியா இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியுமா? யாரோ ஒருவர், யோவானே, நீ இப்பொழுது விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்து பேச வேண்டாம், ஏனென்றால் ஏரோது அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான்.
Walked right up in his face and said, "It's not lawful for you to have her."
அவன் முகத்துக்கு நேராக நடந்து போய், நீ அவளை வைத்துக் கொண்டிருப்பது முறையல்ல என்று சொன்னான். சரிதான்.
What was it? He was that eagle from the wilderness.
அது என்ன? வனாந்திரத்திலிருந்து வந்த கழுகு அவன்தான்.
He wasn't trained under man's scares and threats of some denomination, but he was trained under the power of Almighty God to know what would be done.
மனிதனுடைய மிரட்டல்கள், ஏரோ ஸ்தாபன பயமுறுத்தல்கள் இவைகளின் கீழ் அவன் பயிற்சிக்கப்படவில்லை, ஆனால் சரியானது என்னவா இருக்கும் என்று அறிந்து கொள்ள அவன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமையின் கீழ் பயிற்சிவிக்கப்பட்டவனாயிருந்தான். மேசியாவின் அடையாளம் கண்டுகொள்ளுதலை அவன் அறிந்திருந்தான்.
Hallelujah! The word means praise our God. Don't get scared. I've never hurt nobody yet.
Hallelujah! வார்த்தை என்றால் நம்முடைய தேவனை ஸ்தோத்திரங்கள் என்று அர்த்தம். பயந்து போக வேண்டாம், நான் ஒருவரையும் இம்மட்டும் புண்படுத்தவில்லை.
நான்
உணர்ச்சி வசப்படவில்லை, நான் எங்கே இருக்கிறேன் என்று நான்
அறிவேன்.
அந்த பெரிய கழுகாகிய அவன் அங்கே பறந்து வந்து கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பதை குறித்து நான் சிந்திக்கும் போது
அவன் சொன்னான்,
அவர் வரும்போது நான் அவரை அறிவேன் என்றான்.
One day he was standing there preaching, the priest was across the other side.
ஒரு நாள் அவன் அங்கே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தான், ஆசாரியன் அந்த பக்கமாக நின்று கொண்டு.
Said you mean there come a time the daily sacrifice will be taken away?
நீ என்ன சொல்லுகிறாய், அன்றாட பலியானது நீக்கப்படும்படியான ஒரு நேரம் வரும்?
This great temple we built and all the work we put on us big denomination.
நாம் கட்டினதான இந்த மகத்தான ஆலயமும் நாம் இதற்காக எடுத்த பிரயாசங்களும் இல்லாமல் போய்விடும் என்றா சொல்லுகின்றாய்? நாம் ஒரு பெரிய ஸ்தாபனம் அல்லவா?
He said there'll come a time when all that'll be done away.
அவன் அதற்கு ஒரு நேரம் வரும், அப்போ சகலமும் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னான்.
It can't be, you're a false prophet.
அவர்கள், அப்படி ஆக முடியாது, நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றார்கள்.
And he looked around He said, "Behold, there he is."
அவன் சுற்றுமுற்று பார்த்தான், இதோ அவர் அங்கே இருக்கிறார்.
There's the God's chosen place of worship. There's the Lamb, the real Lamb that takes away the sin of the world.
தேவனால் தீர்ந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் அங்கே இருக்கிறது. ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற உண்மையான ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கிறது என்று சொன்னான்.
He didn't say, "Here comes a Methodist, here comes a Baptist, or the Catholic."
அவன் ஒன்றும் இதோ வருகிறார், மெத்தோடிஸ்ட் இதோ வருகிறார், பாப்டிஸ்ட் இதோ வருகிறார், கத்தோலிக் என்று அவன் சொல்லவில்லை.
He said, "There comes a Lamb of God that takes away the sin of the world."
அவன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறது என்று சொன்னான்.
The only safety zone there is in that Lamb of God.
இருக்கின்ற ஒரு பாதுகாவல இடமானது அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்குள் இருக்கின்றது.
In him alone is salvation.
அவர் ஒருவருக்குள் மட்டுமே ரட்சிப்பு இருக்கிறது.
Not in any church, any creed, any people.
எந்த சபையிலோ, எந்த கோட்பாட்டிலோ, எந்த ஜனத்திலோ,
any father, any mother, any holy man or nothing. Holy place.
எந்த தகப்பனிலோ, எந்த தாயினிடத்திலோ, எந்த பரிசுத்த மனுஷனிடத்திலோ, பரிசுத்த ஸ்தலத்திலோ இல்லை, அல்லது ஒன்றிலும் இல்லை.
It's in the holy God. The Lord Jesus Christ, where God placed his name on a human being for redemption, who paid the price for us sinners.
அதே பரிசுத்த தேவனுக்குள்ளாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அங்கே ஒரு மனிதனின் மீது மீட்பிற்காக தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்தார். அவர் தானே பாவிகளாகிய நம்முடைய பாவங்களுக்காக கிரயத்தை செலுத்தினார்.
The only place that there is salvation.
அந்த ஒரே இடத்தில் தானே ரட்சிப்பு இருக்கின்றது.
That's the rock I stand on.
அந்த கண்மணியின் மேல் தான் நான் நிற்கிறேன்.
John identified him.
யோவான் அவரை அடையாளம் கண்டுகொண்டான்.
He said, "I didn't know him when I saw him come walking up."
அவன் சொன்னான், அவர் நடந்து வந்து கொண்டிருந்த போது நான் அவரை அறியாதிருந்தேன்.
But out there where I got my schooling.
ஆனால் நான் பாடம் கற்றுக் கொண்டிருந்ததானே அந்த இடத்திலே.
Not in the seminary like his daddy did.
அவருடைய தகப்பனை போன்று வேதாகம பள்ளியில் பயிற்சி பெறவில்லை.
Not as a priest trained. But in the wilderness.
நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஆசாரியனாய் அல்ல, ஆனால் வனாந்திரத்தில் பயிற்சிக்கப்பட்டிருந்தான்.
Where was in the theological seminary of Almighty God.
Amen.
Waiting for God's word.
அங்கே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வேதாகம பள்ளியிலே இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருந்தான்.
Not what some group of men had hatched up. But what God had said about it.
ஏதோ ஒரு மனித குருவினால் உருவாக்கப்பட்டதை அல்ல, அதை குறித்து தேவன் என்ன சொன்னார் என்பதே.
And when John looked up and saw the Spirit coming, he said, "I bear record, this is him."
யோவான் மேலாக பார்த்து ஆவியானவர் இறங்குகிறதை கண்டபோது அவன் சொன்னான், இவர்தான் அவர் என்று நான் சாட்சி பகிர்கிறேன் என்று.
Oh my, there's your place of worship.
Oh, என்னே, அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய ஆராதனை ஸ்தலம்.
There's your hiding place.
அங்கேதான் இருக்கிறது உங்களுடைய மறைந்து கொள்ளும் ஸ்தலம்.
There's the Lamb of God that takes away the sin of the world.
அங்கேதான் இருக்கின்றது உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டி.
Not no church, no creed or nothing else.
எந்த சபையாலும் அல்ல, எந்த கோட்பாடினாலும் அல்ல, வேற எந்த காரியத்தினாலும் அல்ல.
But the Lamb of God that takes away the sin of the world.
ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியினால்.
See how John placed it. He didn't say, "You Pharisees is right, you Sadducees, Herodians."
யோவான் அதை எப்படி பொருத்தினான் என்று பாருங்கள். அவன் பரிசேயராகிய நீங்கள் தான் சரி, சரிசேயராகிய நீங்கள் ஏரோதியராகிய நீங்கள் என்று சொல்லவில்லை.
He said, "There's the lamb."
அவன் சொன்னது, அதோ இருக்கின்றது ஆட்டுக்குட்டி.
That's the place.
அதுதான் அந்த ஸ்தலம்.
He's got the name.
அவருக்கு அந்த பெயர் சூடப்பட்டுள்ளது.
He is the one.
அவர்தான் அந்த நபர்.
Not another name under heaven.
வானத்தின் கீழே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தான் சொன்னான்.
Watch what Jesus said about John now.
யோவானை குறித்து இயேசுவானவர் என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள்.
One day John sent to him to see what he's doing.
இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்று கண்டறியும்படி ஒரு நாள் யோவான் ஆட்களை அனுப்பினான்.
Jesus said of him, he was that great and shining light to show them the right path that they should follow before his advent. His first advent.
அவருடைய முதலாம் வருகைக்கு முன்ன ஜனங்கள் பின்பற்றி போகும்படியாக சரியான பாதையை காட்டுகிறதுக்கான அந்த மகத்தானதும் பிரகாசிக்கிறதுமான வெளிச்சமாய் அவன் இருக்கிறான் என்று அவர் சொன்னார்.
Listen close. Don't miss it.
இதை தவிர விடாதேயுங்கள்.
Jesus said John was that light. Malachi 3. No mistake.
இயேசு சொன்னார், யோவான் தான் அந்த வெளிச்சம் என்று. மல்கியா 3. தவறொன்றுமில்லை.
The prophet with the great shining light identified Jesus as being the only one, the Lamb.
பிரகாசிக்கின்ற மகத்தான வெளிச்சத்தினுடைய தீர்க்கதரிசியானவர் ஆட்டுக்குட்டி அவர் ஒருவரே என்று இயேசுவானவரை அடையாளம்
கண்டுகொண்டான்.
அந்த ஆச்சாரியர்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தான மற்ற ஆடுகள் எல்லாம் மற்ற இல்ல விதமான காரியங்களும் பூத்தியீனமானது.
Here was the lamb, the man with the great shining light that Jesus said he was.
அந்த ஆட்டுக்குட்டி இங்கே இருக்கிறது. அந்த பிரகாசிக்கின்ற மகத்தான வெளிச்சத்தினுடைய அந்த மனிதன் அவன் தான் அந்த வெளிச்சம் என்று இயேசுவானவர் சொன்னார்.
மல்கியா
3 சொல்லுகிறது, வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக எனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புகிறேன் என்று.
And the one that was sent to prepare the way identified him the place.
வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவனாகிய அவன் அவரை அந்த ஸ்தலத்தை அடையாளம் கண்டுகொண்டான்.
That's him. There's no mistake. That's him. Amen.
அது அவர்தான். அதில் தவறேதும் இல்லை. அது அவர்தான்.
I see the sign following him. I know that that's him.
அடையாளம் அவரை பின்தொடர்கின்றதை நான் காண்கின்றேன். அது அவர்தான் என்று நான் அறிவேன்.
A light coming down from heaven and going upon him.
பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் இறங்கி வந்து அவர் மேல் அமர்ந்ததை நான் கண்டேன் என்றான்.
He was positive that was him.
அது அவர்தான் என்று அவன் நிச்சயமுள்ளவனாயிருந்தான்.
Now, my brother, I want to ask you something in closing.
அப்படியானால் என் சகோதரனே, முடிக்கின்ற வேளையிலே ஒரு காரியத்தை உன்னிடம் கேட்க விரும்புகிறேன்.
We might say this in Malachi 4, aren't we also promised another eagle?
நாம் இப்படி சொல்லலாம், மல்கியா 4 நமக்கு இன்னொரு கழுகும்.
A pillar of light to be following to show the erring church this day that he's Hebrews 13:8, the same yesterday, today and forever.
ஒரு அக்கினி ஸ்தம்பமும் தவறுகின்ற இன்றைய சபையை தொடர்ந்து வரும் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கவில்லையா? அதாவது அவர் எபிரேயர் 13:8 என்று அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார்.
வனாந்திரத்திலிருந்து
பறந்து வந்து கொண்டிருக்கின்ற இன்னொன்று நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கவில்லையா?
Amen. That's exactly the truth.
Amen. அது சரியாக உண்மையானது.
How fitting and matching it is to Luke 17:30, where the Son of Man eagle will be revealing himself.
மனுஷகுமாரனாகிய கழுகு தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டும் என்று கூறுகின்ற லூக்கா 17:30 எவ்வளவு பொருத்தமாக இதற்கு அமைகின்றது.
To bring to naught all other worship places such as denominations and so forth.
ஆவணங்கள் மற்ற காரியங்கள் போன்றதான மற்ற ஆராதனை தலங்களை ஒன்றுமில்லாதாக்கும்படியாக அமைகின்றது.
God chose his place.
தேவன் அவருடைய ஸ்தலத்தை தெரிந்து கொண்டார்.
John said, there it is.
அங்கே இருக்கிறது என்று யோவான் சொன்னான்.
And then we're promised the same thing in this day, Malachi 4, to turn the hearts of the children back.
பின்னர் மல்கியா 4 பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்பி அதே காரியம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றும்,
to say that he's not dead, these things are not for another age.
அவர் மரித்து கிடக்கவில்லை, இக்காரியங்கள் எல்லாம் வேறு ஒரு காரியத்துக்கு உரியது அல்ல என்றும்,
baptism in Jesus' name is not for back there, but he's now the same.
இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் அந்த காலத்துக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் மாறாதா இருக்கிறது என்று நாம் சொல்லும்படியாக இருக்கிறது.
Amen. To bring to naught all other places of worship.
மற்றெல்லா ஆராதனைகளையும் பயனற்றதாக ஆக்கும்படியாக.
That's what the last day eagle is to do. To show that all the rest of it is foolishness.
அரேடன் கடைசி கால கழுகானது செய்ய வேண்டியதா இருக்கிறது, மற்றெல்லாமும் முட்டாள்தனமானவை என்று எடுத்து காட்டும்படியாக.
The nomination is folly.
ஸ்தாபனம் அர்த்தமற்றது.
But to part them again with the same sign that he did, that he's the same yesterday, today and forever. Hallelujah.
ஆனால் அவர் செய்த அதே அடையாளங்களைக் கொண்டு மறுபடியுமாக அவைகளை சுட்டிக்காட்டி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று காட்டும்படியாக. அல்லேலூயா.
Also in Revelation 4:7 we had four beasts that we just been through with.
நாம் சமீபத்தில் தியானித்ததான அந்த 4 ஜீவன்களையும் நாம் வெளிப்படுத்தல் 4:7 பார்த்தோம்.
The first one was, we found out, was the lion.
முதலாம் ஜீவனானது சிங்கமுகம் போன்றுள்ளதாக நாம் கண்டோம்.
That was the first beast that went forth to meet the challenge of that day, the lion of the tribe of Judah.
அந்த நாளின் சவாலை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போன முதலாம் ஜீவன் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று நாம் கண்டோம்.
After him come the next beast.
அவருக்கு பின்னர் அடுத்த ஜீவன் வந்தது.
And we find out the next beast was an ox, which is a beast of burden, a sacrifice.
அந்த ஜீவனானது பாரத்தை சுமக்கத்தக்கதான ஒரு பலிக்கான காலை என்பதை நாம் கண்டறிந்தோம்.
And the days of the Roman cathedral, the church died out, sacrifice.
அந்த பிரதான ரோம சபையின் நாட்களில் சபையானது பலியாக மரித்து போனது.
The next come was a man, was a beast with the face of a man.
அடுத்ததாக வந்த ஜீவன் ஒரு மனிதன், ஒரு மனிதனுடைய முகம் போன்றதான முகம் உள்ளதாயும் இருந்தது.
And that man was a reformer's man's education, theology, and so forth.
அந்த மனிதன் தான் சீர்திருத்தக்காரர்கள் மனிதனுடைய கல்வி வேதியியல் போன்றவைகள்.
But the last beast that was to fly, the last beast that was to come, the Bible said it was a flying eagle.
பறக்க கூடியதான நான்காம் ஜீவன், வர வேண்டியதான கடைசி ஜீவன், அது ஒரு பறக்கும் கழுகு என்று வேதம் சொல்லுகின்றது.
Hallelujah.
Hallelujah.
And the prophet said in this day it shall be light.
தீர்க்கதரிசி சொன்னார் இந்த நாளில் வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று.
Oh my. In that day there will be light.
ஓ என்னே, அந்த நாளில் வெளிச்சமாயிருக்கும்.
There's been a day of reformers. There's been a day that's just a shadow. Can't call day or night.
சீர்திருத்தக்காரர்களுக்கான ஒரு நேரம் உண்டாயிருந்தது, நேலாட்டமாயிருந்த ஒரு நாள் நமக்கு இருந்தது, அதை பகலாகவோ இரவாகவோ அழைக்க முடியாது. ஆனால் சாயங்கால நேரத்திலே, கழுகின் நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். கழுகின் நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டிடுவீர்கள்.
In the waterway is a light today buried in the precious name of Jesus.
தண்ணீர் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உண்டு, இயேசு என்ற வெளியேறப்பட்ட நாமத்துக்குள் புதைக்கப்பட்டுள்ளது.
Young and old, repent of all your sins, the Holy Ghost will surely baptize you in.
வாலிபமே, வயதானதே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள், பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உன்னை உள்ளாக ஞானஸ்நானம் தருவார்.
For the evening lights have come. It is a fact that God and Christ are one.
ஏனென்றால் சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது, தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே.
Amen. It shall be light about the evening time.
Amen. சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும்.
God's only chosen place to worship.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம்.
Oh, what's this message come to? What's he going to do?
Oh, எதற்காக இந்த செய்தி வந்தது? அவன் என்ன செய்ய போகிறான்?
And in his day, it shall be light at the evening time.
அவனுடைய நாளில் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும்.
And what? To welcome his children back home to the true promised land.
உண்மையான வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவருடைய பிள்ளைகளை வரவேற்கும்படியாக.
By the same sign of the pillar of fire that led the children of Israel through the wilderness.
இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் ஊடாக வழிநடத்தின அதே அக்கினி சம்பத்தை கொண்டு.
God's chosen place to worship, Jesus Christ.
ஆராதிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம், இயேசு கிறிஸ்து.
That's the only place there is.
இருக்கின்றதான ஒரே ஒரே இடம் அதுதான்.
That's the only name God has for salvation.
ரட்சிப்பிற்காக தேவனிடம் அந்த ஒரே ஒரு நாமம் தான் உள்ளது.
That's what his name, the family in heaven, what it's on earth is Jesus Christ.
பரலோகத்தின் குடும்பத்திற்கும் உலகத்தில் உள்ள குடும்பங்களுக்கும் அவர் நாமகரணராய் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது.
Oh church, oh people, sinner friend, don't trust in nothing else but Jesus Christ.
ஓ சபையே, ஓ ஜனமே, பாவியான நண்பனே, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொன்றின் மேலேயும் நம்பிக்கை வையாதேயுங்கள்.
Don't trust in any preacher.
எந்த பிரசங்கியாரின் பேரிலும் நம்பிக்கை வையாதீர்கள்.
Don't trust in anybody else to save you.
உன்னை ரட்சிக்கும்படியாய் வேறொருவர் பேரிலும் நம்பிக்கை வையாதீர்கள்.
Trust not in any church, any creed, any denomination.
எந்த சபையிலோ, எந்த கொள்கையிலோ, எந்த ஸ்தாபனத்தின் பேரிலோ நம்பிக்கை வையாதீர்கள்.
Trust only in Jesus Christ, for he is the light of the hour.
இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் அவரே இந்த வேளையின் வெளிச்சமாயிருக்கிறார்.
Let us bow our heads.
நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
It shall be light about the evening time. The path to glory you will surely find.
சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். மகிமையின் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள்.
In the waterway is the light today buried in the precious name of Jesus.
தண்ணீரின் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உண்டு, இயேசு என்ற வெளியேறப்பட்ட நாமத்துக்குள் புதைக்கப்பட்டுள்ளது.
Young and old, repent of all your sins. The Holy Ghost will surely enter in.
வாலிபமே, வயதானதே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள், பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உன்னை உள்ளாக ஞானஸ்நானம் தருவார்.
The evening lights have come. It is a fact that God in Christ
ஏனென்றால் சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது, தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே.
Oh brother, sister, if you haven't repented yet, If you haven't been baptized in the name of Jesus Christ, would you make that start tonight?
Oh, சகோதரனே சகோதரியே, நீங்கள் இன்னும் மனந்திரும்பவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானத்தை நீங்கள் இன்னும் பெறவில்லை என்றால், அந்த ஆரம்பத்தை இன்றிரவு நீங்கள் செய்வீர்களா?
Would you give God the opportunity to welcome you into the place where you can worship Him?
நீங்கள் தேவனை ஆராதிக்கத்தக்கதான ஸ்தலத்துக்குள் அவர் உங்களை வரவேற்கும்படியாக அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாயா?
Remember, outside of there is no place that God promised to meet you and welcome your worship.
நினைவிருக்கட்டும், அதற்கு புறம்பாக உன்னுடைய ஆராதனை வரவேற்கவும் உன்னை சந்திக்கும்படியாகவும் தேவன் உனக்கு ஒரு வேறொரு ஸ்தலத்தையும் வாக்களிக்கவில்லையே.
You say, Brother Branham, I worship just as sincere. So did Cain.
நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரானம், நான் மிகவும் உத்தமமாக ஆராதிக்கிறேன் என்று. காயினும் அப்படியே தான் செய்தான்.
He made every kind of offering that Abel did, but it was a wrong offering.
ஆபேல் செய்தது போன்று எல்லா விதமான பலியையும் அவன் செலுத்தினான், ஆனால் அது தவறான பலி.
You might go to church and pay your tithes and do your duty as a Christian ought to, just as sincere as any man or woman.
ஒரு கால் நீங்கள் சபைக்கு போகலாம், உங்கள் தசம பாகங்களை கொடுக்கலாம், ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் உன் கடமைகளை நீங்கள் செய்யலாம், எந்த மனுஷனும் மனுஷியும் போன்று அவ்வளவு உத்தமமாய் இருக்கலாம்.
I stood here now for some 30 years around the city here and screamed the same message.
நான் ஏறக்குறைய இந்த பட்டணத்தை சுற்றிலும் 30 வருடங்களாக நின்று கொண்டு இதே செய்தியை கூக்குரலிட்டு சொன்னேன்.
I'm getting old. I can't be with you too much longer.
எனக்கு வயதாகி கொண்டே போகிறது, நான் அதிக காலம் உங்களோடு கூட இருக்க முடியாது.
But remember, in the day of judgment, my voice is recorded. And it'll speak out against you.
ஆனால் நினைவிருக்கட்டும், நியாய தீர்ப்பின் நாளன்று என்னுடைய சத்தம் பதிவாகி உள்ளது, அது உங்களுக்கு எதிராக பேசும்.
There's only one place that God puts His name, and that's not in a church, but in Jesus.
தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பித்ததான ஒரே ஒரு ஸ்தலம்தான் உண்டு, அது ஒரு சபைக்குள்ளாக அல்ல, ஆனால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக.
There's only one place of worship, only one place that you are received, and that is in the beloved, Jesus Christ.
ஒரே ஒரு ஆராதனைக்கான ஸ்தலத்தை தான் வைத்திருக்கிறார், ஒரே ஒரு ஆராதனத்தில் தான் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய், அது அன்புமிக்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது.
There is not another name under heaven given among man whereby be saved.
வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.
No church, no creed, no nothing. Jesus Christ.
சபையல்ல, கோட்பாடல்ல, ஒன்றுமல்ல, இயேசு கிறிஸ்துவே.
And that's supposed to be the message of the hour, to restore back the hearts of the children back to the faith that was once delivered to the saints.
ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை பிள்ளைகளுடைய இருதயக்கு திருப்புகின்றதான இந்த மணி வேளையின் செய்தியாக இது இருக்க வேண்டியதாக இருக்கிறது.
Won't you accept it tonight?
இன்றிரவு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா?
And while we have our heads bound, and those who like to be remembered in prayer, would you just raise your hands?
நாம் நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருக்கும்போது ஜெபத்தை நினைவு கூற வேண்டுமானால் உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். நம்மால் இப்பொழுது பீடத்தை அழைப்பை விடுக்க முடியாது, ஏனென்றால் நாம் அநேகராயிருக்கின்றோம்.
God bless you. On my left, I guess it's 300.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய இடது பக்கத்தில் 300 பேர் இருப்பார் நினைக்கிறேன்.
Now to my right, would you raise your hand, say, I want to be remembered?
இப்பொழுது எனக்கு வலது பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள், ஜெபத்தில் என்ன நினைவு கூறுவது நினைக்கிறவர்கள்.
I guess he's 150 or more on my right.
150 அல்லது அதிகமான பேர்கள் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன்.
We have a tabernacle down here with a big pool of water.
ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியோடு கூடிய ஜெப கூடாரம் ஒன்று நமக்கு உண்டு.
Pastor Fine, Pastor Brother Armin Neville associates these men around here that you see and meet.
போதகர் ஒரு அருமையானவர், சகோதரன் ஆர்மன் நெவில், உடன் ஊழியர்கள் நீங்கள் காணுகின்றதான சுற்றிலும் உள்ளவர்கள்.
Every day, every night, every hour, people that wants to be baptized, that's repented, it's always waiting.
ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு மணி நேரமும் மனம் திரும்பி ஞானசானம் பெற்றுக் கொள்ள விரும்புகின்ற யாவருக்கும் அது எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறது.
And if you obey that commandment, you are sure by a promise of God, if you're sincere in your heart, to receive the baptism of the Holy Ghost.
நீங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்களேயானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தில் நீங்கள் உத்தமமாய் இருப்பீர்களேயானால் தேவனுடைய ஒரு வாக்கு தத்துவத்தின்படியாய் அதை பெற்றுக் கொள்வது நிச்சயமாயிருக்கிறது.
There's only one place of worship.
ஆராதிக்கின்ற ஸ்தலம் ஒன்றே ஒன்றுதான் உண்டு.
Now that isn't in the tabernacle. That's in Christ.
அது ஒரு கூடாரத்திற்குள்ளாக அல்ல, அது கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கின்றது.
How do we get into him?
நீ எப்படி அவருக்குள்ளாக போக முடியும்?
By one spirit we're all baptized into this one body.
ஒரே ஆவியினால் நாம் யாவரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
Let us pray.
ஜெபம் செய்வோம்.
Dear God, as these hands went up, they signified what was beneath that hand in the heart.
அருமையான தேவனே, இந்த கரங்கள் உயர்த்தப்பட்டது என்னவென்றால் அந்த கரத்திற்கு கீழாக உள்ள இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அது குறிக்கின்றது.
A conviction that they are sure they need help from you.
அவர்களுக்கு உம்மிடமிருந்து உதவி நிச்சயமாய் தேவை என்ற ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது.
I pray for each of them, Father.
அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிதாவே நான் ஜெபிக்கிறேன்.
And I'm going to quote your word.
நான் உம்முடைய வார்த்தைகளை திரும்ப சொல்ல போகிறேன்.
You said, "He that heareth my word and believeth on him that sent me has everlasting life and shall not come to the judgment but pass from death unto life."
என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாய தீர்ப்புக்குள் உட்படாமல் மரணத்தினின்று நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான்.
Father, just being gone from the city a few weeks, come back. Ask about this one. Well, they're gone.
பிதாவே, சில வாரங்கள் பட்டணத்தை விட்டு வெளியே போய் திரும்பி வந்து ஒருவரை குறித்து விசாரித்தால் ஏன் அவர்கள் மறித்து விட்டார்கள் என்கிறார்கள்.
Oh, what about they're gone?
அப்படியானால் அவர்களை குறித்து என்ன? அவர்கள் போய்விட்டார்கள்.
Dear God, one by one we are called.
அருமையான தேவனே, ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள்.
One by one we have to meet the challenge to walk down through the valley of the shadow of death.
சவாலை நாம் சந்திக்கும்படியாய் ஒருவர் பின் ஒருவராக நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடக்க வேண்டியவளாயிருக்கிறோம்.
And it's due to every one of us as mortals.
நாம் அழிந்து போகிறவர்களானபடியினால் நாம் ஒவ்வொருவருமேலும் அது வர வேண்டியதாயிருக்கிறது.
But tonight you have offered us your petition. That if we would believe on him and be baptized in his name, that you would take us in.
ஆனால் இன்றுவே உம்முடைய விண்ணப்பத்தை எங்களுக்கு தந்தீரதாவது, நாங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டால் நீர் எங்களை உள்ளே அழைத்துக் கொள்வீர்.
And then in this body, the body of Christ, not in the church.
இந்த சரீரத்திற்குள்ளாக, சபைக்குள்ளாக அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக அழைத்துக் கொள்வார்.
But in the body of Christ, that body has already been judged. It will not have to come to judgment.
ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக அந்த சரீரமானது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. அது நியாய தீர்ப்புக்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை.
God poured out his wrath upon that body, and that body is free from sin.
தேவன் தம்முடைய கோபாக்கினியை அந்த சரீரத்தின் மீது ஊற்றிவிட்டார். அந்த சரீரமானது பாவத்தினின்று விடுதலையாகி உள்ளது.
And being in him puts us free from sin by his atonement. That died for us.
நமக்காக மரித்த அவருடைய பாவ நிவாரணத்தின் மூலமாக, அவருக்குள் நாம் இருப்பதன் மூலமாக நாம் பாவத்தினின்று விடுதலையாகி உள்ளோம்.
And in there we have fellowship with one another while the blood of Jesus Christ God's Son keeps us clean from all sin and defilement.
அதற்குள்ளாக நமக்கு ஒருவருக்கொருவர் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாய் நம்மை எல்லா பாவத்தினின்றும் அசுசியில் இருந்தும் நம்மை சுத்தமாக காத்துக் கொள்கிறது.
Father God, I pray that you'll take each of them into your kingdom. Grant it, God.
பிதாவே, தேவனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக எடுத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இதை அழியும் தேவனே.
May there not be one of them lost.
அவர்கள் ஒருவர் கூட கைவிடப்பட வேண்டாம்.
May there be not a boy or girl, man or woman.
ஒரு பையனோ, ஒரு பெண்ணோ, ஒரு மனுஷனோ, ஒரு மனுஷியோ கைவிடப்பட வேண்டாம்.
Lord, some of my own people sitting here tonight that's out from under that blood.
கர்த்தாவே, என்னுடைய சொந்த ஜனங்களுடன் கூட இந்த ரத்தத்தின் கீழ் இல்லாமல் புறம்பாக இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
How well I can remember my daddy's words.
என் தகப்பனுடைய வார்த்தைகளை எவ்வளவு நன்றாக என்னால் நினைவு கூற முடிகின்றது.
And I pray, dear God, that none of them will be lost.
ஒருவர் கூட கைவிடப்படாதவளாய் இருக்கும்படி அருமையான தேவனை நான் ஜெபிக்கிறேன்.
Grant it, Lord. I'm believing you now with all that I have to believe with.
இதை அறியும் கர்த்தாவே, நான் விசுவாசிக்க வேண்டிய யாவற்றோடும் கூட இப்பொழுது நான் உம்மை விசுவாசிக்கிறேன்.
Move upon my brothers, sisters, my friends here in this place tonight. Out yonder by the phone.
இங்கே இருக்கின்ற சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் யாவர் மேலும், தொலைபேசியில் தூரத்தில் அழைக்கப்பட்ட யாவர் மேலும் ஆசைபாடும்.
Several different states listening in all the way from the east coast to the west.
அநேக வித்தியாசமான நாடுகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு வரைக்குமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
I pray, dear God, way down across the deserts there in Tucson.
அங்கே தூரத்தில் இருக்கும் டூசானுக்கு அடுத்தாற் போல வனாந்தரங்களில் இருந்தும்,
way over in California, up in Nevada and Idaho.
அங்கே கலிபோர்னியா, மேலாக நெவாடா, ஐடஹோ,
way over in the east and around down in Texas.
கிழக்கே மேலாகவும் டெக்சாஸை சுற்றிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு,
while this invitation is given, people sitting in little churches, filling stations, homes, listening in.
இந்த அழைப்பானது கொடுக்கப்படுகின்ற வேளையில் சின்ன சபைகளிலும், பெட்ரோல் பங்குகளிலும், வீடுகளிலும் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக அன்புள்ள தேவனே, நான் ஜெபிக்கிறேன்.
Oh God, may that lost man or woman, boy or girl at this hour come to thee.
ஓ தேவனே, அந்த கைவிடப்பட்ட புருஷனோ, ஸ்திரீயோ, பையனோ அல்லது பெண்ணோ இந்த மணி வேளையில் உம்மண்டையில் வருவார்களாக.
Just now.
இப்பொழுதே அதை அழியும்.
We ask it in Jesus' name that they'll find this safety place while it is time.
இன்னும் அவகாசம் இருக்கும்போதே இந்த பாதுகாவலான இடத்தை அவர்கள் கண்டடைவர்களாக என்று இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம்.
When we see the handwriting on the wall, the earth getting nervous, the time of deliverance is at hand.
ஏனென்றால் சுவற்றில் எழுதப்பட்ட கையெழுத்தை நாங்கள் காண்கிறோம். பூமியானது நடுக்கம் கொண்டிருக்கின்றது. விடுதலையின் நேரம் சமீபமாயிருக்கிறது.
Part of our nation sinking.
நம்முடைய தேசத்தின் ஒரு பகுதி முழுகிக் கொண்டிருக்கின்றது.
The other part rolling and bursting with earthquakes, as Jesus promised would be.
இன்னொரு பகுதியானது திரண்டு கொண்டும், பூமி எதிர்ச்சியோடு குமரிக் கொண்டும் இருக்கின்றது. இயேசுவானவர் வாக்களித்தபடியே.
Let it not be too long for them, Lord. May they accept it now.
அது அவர்களுக்கு காலம் கடந்ததா இருக்க வேண்டாம். கர்த்தாவே, அவர்களது இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளும்படியா செய்யும்.
For we present them to you as trophies of the meeting of the gospel in Jesus' name. Amen.
சுவிசேஷத்தின் கூட்டத்தின் பரிசு கோப்பைகளாய் இவர்களை உமக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
You believing?
Amen. Yes.
God bless you.
நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
How many believe that's the truth to my left? Raise your hand.
அதுதான் சத்தியம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் இடது பக்கம் இருக்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்கள்.
How many to the right? Raise your hand.
வலது பக்கம் இருப்பவர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரத்தை உயர்த்துங்கள்.
God bless you as far as I see everyone.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் காணக்கூடிய அளவிற்கு எல்லாருமே கை உயர்த்தி உள்ளார்கள்.
That's truth, friends. God knows that's true.
நண்பர்களே, அது சத்தியம்தான், அது உண்மை என்று தேவன் அறிவார்.
Now, while in him, being in him, you have access to everything he died for.
இப்பொழுது அவருக்குள்ளா இருக்கும்போது, நீங்கள் அவருக்குள் இருப்பதினால் அவர் எதற்காக மரித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் உனக்கு சுதந்திரம் உண்டாயிருக்கிறது.
And what did he die for?
அவர் எதற்காக மரித்தார்?
He was wounded for our transgressions. Bruised for our iniquity.
அவர் நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
The chastisement of our peace was upon him, and with his stripes we were healed.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம்.
Do you believe that?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
You believe in his atonement for healing now?
குணமாவதற்கான அவருடைய பாவ நிவாரணத்தை இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Is there any sick among us? Let them raise their hands, right or left.
நமது மத்தியில் யாராவது சுகவீனமாக இருக்கிறார்களா? இடது அல்லது வலது பக்கத்தில் அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தட்டும்.
Great crowds of sickness. I can't call the line. You see, I can't come up on the platform. There's no way of doing it.
வியாதியின் பயங்கர கூட்டம். என்னால் வரிசையை கூப்பிட முடியாது. மேடையின் மீது என்னால் வர முடியாது. அபிதமாய் செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை.
They're having prayer meetings out in the other places for the sick and the churches and things. Down the tabernacle.
சபைகளிலும் மற்ற இடங்களிலும் அங்கே ஜெப கூடாரத்திலும் அவர்கள் வியாதஸ்தர்களுக்காக ஜெப கூட்டங்களை வைத்திருக்கிறார்கள்.
I'm going to ask you something. How many believers is there? Raise your hand. All right.
நான் ஏதோ காரியம் கேட்க போகின்றேன். விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். சரி.
I'm going to quote to you the word which is Christ.
நான் உங்களுக்கு வார்த்தையை திருப்பி சொல்ல போகின்றேன். அது கிறிஸ்துவே.
Jesus Christ's commission to the world and to the church rather. He said this.
இயேசு உலகத்திற்கு கொடுத்த கடைசி கட்டளை சொல்ல போனால் சபைகளுக்கு கொடுத்தது. அவர் சொல்கிறார்,
These signs shall follow them that believe. If they lay their hands on the sick, they shall recover.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று.
How many knows that's true? Mark 16, say amen.
அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மார்க் 16 சொல்லுகிறது, ஆமேன்.
All right, I'm asking you as a believer to lay hands on somebody in front of you.
சரி, உனக்கு முன்பாக இருக்கின்ற யார் பெயரிலாவது ஒரு விசுவாசி என்ற முறையில் உங்கள் கரத்தை வைக்கும்படியாய் நான் கேட்கிறேன்.
Just lay your hands over on somebody in front of you and let's each one pray a prayer for each other now.
உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற யாராவது ஒருவர் பேரில் உங்கள் கரத்தை வையுங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போமாக.
Put your hands over on somebody around you.
உங்களை சுற்றி இருக்கின்ற யாராவது ஒருவர் மேல் உங்கள் கரத்தை வையுங்கள்.
Lord, here before me is a box of handkerchiefs, little pieces of goods.
எனக்கு முன்பாக பெட்டி நிறைய கைக்குட்டைகள், சிறிய துணி துண்டுகள் இருக்கின்றன.
Some old mother laying somewhere dying, a baby near death, sick people everywhere.
எங்கோ ஒரு ஏழை தாயார் மரித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு குழந்தையானது மரிக்கும் தருவாயில் இருக்கலாம், வியாதியஸ்தர்கள் எல்லாவிடத்தும் இருக்கிறார்கள்.
We read in the Bible that they took from the body of Paul handkerchiefs and aprons.
பவுலின் மேலிருந்த கைக்குட்டைகள் உருமாள்களை கொண்டு போய்
And they were placed upon the sick and evil spirits and unclean spirits and sicknesses and diseases departed from the people.
அதை வியாதியஸ்தர் மீது போடும்போது பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், சுகவீனங்கள், வியாதிகள் ஜனங்களிலிருந்து நீங்கி போனது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம்.
Now, Lord, we know we're not St. Paul, but we know that you still remain Jesus, the only God-provided place of worship.
இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்த பவுல் அல்லவென்று அறிவோம், ஆனால் நீர் இன்னமும் இயேசுவாகவே இருக்கிறீர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம்.
And now today these people has confessed their same faith as believing like those people did.
அந்த ஜனங்கள் விசுவாசித்து அப்போது செய்தது போன்று இன்றைக்கு அதே விசுவாசத்தை இவர்கள் அறிக்கை செய்கிறார்கள்.
Surely you have made a way for them.
நிச்சயமாகவே அவர்களுக்கு நீர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர்.
And I put my hands upon these handkerchiefs and ask that the diseases and afflictions leave the bodies of the people these will be laid on in the name of Jesus Christ.
இந்த கைக்குட்டையின் மேல் என் கரத்தை வைத்து எவர்கள் மேல் இவைகள் போடப்படுகின்றதோ அவர்களிலிருந்து எல்லா வியாதிகளும் உபத்திரவங்களும் நீங்கி போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன்.
Now we are taught that is Israel was coming out of Egypt in the line of duty.
இப்பொழுது கடமையின் பொறுப்பில் இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த போது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு.
They were on the road to the promised land. The Red Sea got in their way.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போய் கொண்டிருந்த பாதையிலே சிவந்த சமுத்திரம் குறுக்கே வந்தது.
And God looked down through the pillar of fire and the sea got scared. Roll back. And let Israel pass to the promised land.
தேவன் அந்த சமுத்திரத்தை அக்கினி சம்பத்தின் ஊடாக நோக்கி பார்த்தபோது செங்கடல் பயந்து போய் பின்னாக புரண்டது. இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கடந்து போகும்படி வழிவிட்டது.
Oh God, look down through the blood of Jesus tonight and may the sickness roll back and Satan be cast out.
ஓ தேவனே, இன்றிரவு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக நோக்கி பாரும். வியாதியானது பின்னாக புரண்டு சாத்தான் துரத்தப்படுவானாக.
And may the people pass to that promise of good health and strength that God said above all things I wish you would prosper in health.
உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படியாக நல்ல சுகம் பலம் இவற்றின் ஊடாக ஜனங்கள் கடந்து போவார்களாக.
Now as you see Lord Jesus, the hands of these people laying on each other.
கர்த்தராகிய இயேசுவே, நீர் காணுகின்றபடி இந்த ஜனங்களின் கரங்கள் ஒருவர் மேல் ஒருவர் இருக்கும்போது,
they are symbolizing their faith that you said these signs shall follow them that believe.
விசுவாசிக்கின்றவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பாவனையாய் காட்டுகிறார்கள்.
They are praying in their own way for one another.
அவர்களுடைய சொந்த பாணியில் அவரவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள்.
The next person's praying for them.
அடுத்தவன் அவனுக்காக ஜெபிக்கிறான்.
Now Lord, this challenge has been met that Satan the big bluff, he has no right to hold a child of God.
இப்பொழுது கர்த்தாவே, இந்த சவாலானது சந்திக்கப்பட்டாயிற்று. அதாவது பொய்யனாகிய பிசாசிற்கு தேவனுடைய பிள்ளைகளின் மீதில் எந்த விதமான பிடிப்பும் கிடையாது.
He is a defeated being.
அவன் ஒரு தோல்வி அடைந்தவன்.
Jesus Christ, the only place of worship, the only true name, defeated him at Calvary.
ஒரே ஆராதனை ஸ்தலமாகிய ஒரே உண்மையான பெயராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவனை கல்வாரியில் தோல்வியுறச் செய்தார்.
And we claim his blood right now that he defeated every sickness, every disease.
எல்லா சுகவீனத்தையும் வியாதியையும் அவர் தோல்வியுறச் செய்தார் என்று இப்பொழுதே நாங்கள் அவருடைய ரத்தத்தினால் அதை உரிமை பாராட்டுகிறோம்.
And I call for Satan to leave this audience in the name of Jesus Christ. Come out of this people and they be made free.
இந்த ஜனக்கூட்டத்திலிருந்து சுகவீனத்தை வெளியே போகும்படியாய் நான் சாத்தானை கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா, அவர்கள் விடுதலை ஆவார்களாக.
Everybody that accepts your healing upon the basis of the written word,
எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையின் கீழ் சுகத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற யாவரும்,
make your testimony by stand to your feet and say, I now accept my healing in the name of Jesus Christ. Rise up to your feet.
எழுமின் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் என்னுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாட்சியாய் கூறுங்கள்.
Praise be to God. There you are.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது.
Watch over your cripples and things getting up.
இங்கே கவனியுங்கள், முடமானவர்களும் மற்றவர்களும் எழும்புகின்றனர்.
Praise be to God. That's it. Just believe. He's here.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் காரியம். விசுவாசியுங்கள், அவர் இங்கே இருக்கிறார்.
How wonderful.
என்ன அற்புதமாக இருக்கிறது.
Out in the audience on the outside by the wires, you should see
தொலைபேசி கம்பியினால் இணைக்கப்பட்டு தூரத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் இதை காணத்தான் வேண்டும்.
I think every person in here, as far as I know, or most of them are standing up at this time.
எனக்கு தெரிந்த மட்டில் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் பெரும்பான்மையானவர்கள் இந்த நேரத்தில் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார்கள்.
Oh, what a wonderful time! The presence of the Lord.
Oh, என்ன ஒரு அற்புதமான நேரம். கர்த்தருடைய பரிசுத்தம்.
That's what, where the presence of the Lord is, there is liberty, there is freedom.
கர்த்தருடைய சமூகம் எங்கே இருக்கின்றதோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே சுதந்திரம் உண்டு.
Spirit of God makes us free.
தேவனுடைய ஆவி நம்மை விடுவிக்கிறது.
Now that he has healed us, we believe it. He saved us, we believe it.
இப்பொழுது அவர் நம்மை சுத்தப்படுத்தினார், நாம் அதை விசுவாசிக்கிறோம். அவர் நம்மை ரட்சித்தார், நாம் அதை விசுவாசிக்கிறோம்.
Those who wants to be baptized, the pool is ready.
ஞானசான பெற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு தண்ணீர் ஆயத்தமாக இருக்கிறது.
Any time, any hour that you want to come, there'll be someone there to attend to it.
எந்த நேரத்திலும் எந்த வேளையில் வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம். அதை கவனித்துக் கொள்ள யாராவது ஒருவர் அங்கே இருப்பார்கள்.
And now I think before we close, we ought to sing an old hymn of the church. I love him because he first loved me.
இப்பொழுது நான் முடிப்பதற்கு முன்பாக சபையின் ஒரு பழைய பாட்டை பாடித்தான் ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், முன்னர் அவர் அன்பு கூர்ந்தபடியால்.
Raise up our hands to God and sing it with all of our hearts.
நம்முடைய கரங்களை தேவனுக்கு உயர்த்தி முழு இருதயத்தோடும் அதை பாடுவோம்.
We want to meet you here in the morning at 9:30, the same building, for the subject of marriage and divorce.
விவாகமும் விவாகரத்தும் என்று பொருள்படும் செய்திக்கு நாளை காலை 9:30 இதே கட்டிடத்தில் உங்கள் யாவரையும் சந்திக்க விரும்புகிறேன்.
All right, let's sing it now together.
சரி, இப்பொழுது நாம் யாவருமாய் சேர்ந்து பாடுவோம். நான் நேசிக்கிறேன்.
Let this great audience sing that now.
இந்த பெரிய கூட்டம் அதை பாடட்டும்.
தூரத்தில் தொலைபேசி கம்பியில் இணைக்கப்பட்டிருப்பவர்களும் கூட யாவருமாய் பாடுங்கள்.
Because he first loved me.
முதலாவதாக
Where was it done? On Calvary Street.
அது எங்கே செய்யப்பட்டது? கல்வாரி மரத்தின் மேல் செய்யப்பட்டது.
While we sing it again, I want you to shake hands with somebody around you. Say, God bless you, pilgrim.
நாம் அதை மறுபடியுமாய் பாடுகிற வேளையிலே உன்னை சுற்றி இருக்கின்ற யாரிடமாவது யாத்ரீகனே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கை குலுக்குங்கள். நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். முதலாவதாக நீரின் அன்பு கூர்ந்தீர். என்னுடைய ரட்சிப்பை கல்வாரியின் சிலுவையின் மேல் சம்பாதித்தீர்.
Don't you love him?
Oh, நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?
Isn't he wonderful?
அவர் அற்புதமானவர் இல்லையா?
Is he your hiding place?
அவர் உன்னுடைய மறைவிடமாய் இருக்கிறாரா?
He's a rock in a weary land, a shelter in the time of storm. The only refuge I know.
விடாய்த்து போன நிலத்தில் அவர் ஒரு கண்மலையாயும் புயலின் வேளையில் புகலிடமாயும் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு அடைக்கலமுமாய் இருக்கிறார்.
Therefore my faith looks up to thee. Thou Lamb of Calvary, Savior divine.
ஆகையினால் என் விசுவாசம் உம்மை நோக்கி பார்க்கிறது. நீரே கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக ரட்சகரே.
Now hear me while I pray, take all my guilt away.
இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது செபிக்கடும், என்னுடைய குற்றத்தை எல்லாம் எடுத்து போடும்.
Let me from this day be holy thine.
இந்த நாள் முதற்கொண்டு நான் முழுவதும் உமக்காக இருக்கும்படி செய்யும்.
Let's raise our hands as we sing it.
நாம் இதை பாடும்போது நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக.
My faith looks up to thee, the Lamb of Calvary. Oh, Savior, bow our heads now while we hum it.
நாம் இதை முணுமுணுத்து பாடினவாறு தலைகளை தாழ்த்துவோம்.
While life's dark maze I tread, and grief around me
spread, சிக்கலான பாதையில் நான் செல்லும்
போது darkness turn to day, wipe sorrow's tears away, nor let me ever stray from thee. While you have your heads bowed, our beloved pastor, Brother Armand Neville, will dismiss the audience.
உங்களுடைய தலைகளை வணங்கினவாறு இருக்கின்ற வேளையிலே நம்முடைய அருமையான போதகர் சகோதரன் ஆர்வன் நெவில் ஜெபம் செய்து கூட்டத்தை முடிப்பார்.